இதுல நம்முடைய சக்தி, நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணம் போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கோம். அது என்டர்டைன்மெண்ட் ரெண்டாம் பட்சம், முதல்ல நம்முடைய நேரத்தை கொடுக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, டிவி காரன் அவனுக்கு தோன்ற சமயத்துலதான் ஒரு படமோ சீரியலோ போடுவோம். அது ராத்திரி 9 அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படம் போடுறான் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவான். அவன் இஷ்டத்துக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு பிடிச்ச சமயத்துக்கு யாரும் ஒன்றும் போட போறது கிடையாது. அப்ப பணம் கொடுக்கறது நம்ம, நேரத்தை கொடுக்கறது நம்ம, எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடும். கடைசியில அவாவா நம்மளை வச்சுட்டு அவாவா காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கான். நம்முடைய மனசுடைய சக்தியை கொண்டு நாம நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை சம்பாதிச்சுக்கோம். துருவன் 5 மாசத்தை சுவாமியை பார்த்தான்னா அந்த மனசுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நம்ம எல்லாருடைய மனசுக்கும் அந்த சக்தி உண்டு. ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் ஒரே பலமுடையவர்கள் தான். நன்னா ஞாபகம், ஒரு ஆத்மாவுக்கு பலம் ஜாஸ்தி, ஒரு ஆத்மாவுக்கு பலம் குறைச்சல்னு கிடையாது. எந்த ஆத்மா பகவானை இறுக்கி பிடிச்சுண்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய பலம் புரிய, மற்றவாளுக்கு அது புரியறது இல்லை, உபயோகப்படுறது இல்லை. அதனால சுவாமியை நினைச்சுட்டே இருக்க, சுவாமி நினைச்சிருந்தா நமக்கு பலம் கூடும். மனுஷாளுக்கு எல்லாருக்கும் ஏதான ஒரு குறைகள் உண்டு, பகவான் மட்டும்தான் குறை ஒன்றும் இல்லை. பகவான் மட்டும்தான் பூரணமான சச்சிதானந்த ஸ்வரூபன், அவனுக்கு எதுலையுமே குறை கிடையாது. இப்ப நமக்கு எல்லாம் கோபம் உண்டு, பொறாமை உண்டு, பயம் உண்டு, கவலை உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு, ஏமாற்றம் உண்டு, வியாதி உண்டு. காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள நம்ம கிட்ட இருக்க குறைகள் தானே பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நீ காத்தாலே நான் குறையே சொல்லல, ஒரு குறைய நான் சொல்லல, யார் குறையும் நான் பார்க்கலன்னு யாராவது கை தூக்க முடியுமா? யாராலையும் தூக்க முடியாது. ஆனா சுவாமி யாருடைய குறையும் பார்க்கறதே கிடையாது. அதுவே பெரிய ஒரு குணம் வச்சுக்கோங்க. நமக்கு குறைதான் முதல்ல படும். ஒரு வெள்ள சட்டை இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பெரிய கரும்புள்ளி இருந்தா என்ன இவ்வளவு கரும்புள்ளி இருக்கேன்னு, கருப்பை சுத்தி இவ்வளவு வெள்ளை இருக்கேன்னு நம்ம யாரும் பார்க்கறதே கிடையாது. சுவாமி இந்த கருப்பை சுத்தி இவ்வளவு வெளுப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கறோம். அப்ப பகவான் என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு நம்முடைய சக்தி விரயமாகாது, கூடும். நாம ஜபம் பண்றது எல்லாமே எதுக்குன்னா நம்முடைய சக்தியை இன்னும் 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 விருத்தி பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான். இப்ப சம்பாதிக்கிறோம் எதுக்கு? நம்ம குடும்பத்துக்காகத்தானே. எல்லாமே பாரு, நம்ம அடிப்படப்ப இந்த மனசுடைய சக்தியும் நமக்கு உபயோகமாகும். இப்ப பேப்பர் எவ்வளவோ விஷயங்கள் படிக்கணும், டிவியில எத்தனையோ விஷயங்கள் பார்க்கணும், நிறைய விஷயங்கள்லாம் படிக்கும்போது என்னாகுதுன்னா நம்முடைய சக்தி எங்கெங்கயோ போய் விரயமாயிடும். ஆனா இந்த மனசுடைய சக்தி நமக்கு உபயோகமாகும். மகாத்மாக்கள் எல்லாம் மனசுடைய சக்தியை தனக்கு உபயோகப்படுத்தினர். அதனாலதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல நிறைய பண்டிகைகள், கோவில்கள், நிறைய பகவத் விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம மனசை திரும்ப 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 பகவான் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வழிகளாகவே பண்ணியிருக்கான். சங்கடகர சதுர்த்தியா இருக்கட்டும், கிருத்திகையா இருக்கட்டும், ஏகாதசியா இருக்கட்டும், பிரதோஷமா இருக்கட்டும், சிவராத்திரியா இருக்கட்டும், மாத்தி மாத்தி பாருங்க. 30 நாள், 365 நாளும் நம்முடைய மனசை பகவான் பக்கம் திருப்பி வந்தான். இந்த பகவான் பக்கம் இந்த மனசு திரும்பிடுது அப்படின்னா ஆனந்தமா இருக்கலாம், டென்ஷன் இல்லாம இருக்கலாம், ஹாயா இருக்கலாம், கவலைப்படாம இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், புலம்பாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய விதவிதமா அனுபவிக்கலாம். இப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விதவிதமா ஆகாரம் சாப்பிடுறோம் இல்லையா? டிரெஸ் வாங்கணும், எல்லாரும் மானத்தை மறைக்கிறது டிரெஸ் போகணும். அதுக்காக குடும்பத்து எல்லாரும் ஒரே கலர் ஒரே டிசைனா போட்டுக்கணும் கிடையாது. இல்ல நமக்கு ஒரு 10 டிரெஸ் வாங்கினா 10 கடையில ஏறி 10 டிசைனை பார்த்து 10 கலர் எடுக்கணும். ஏன் ஒரே டிரெஸ் ஒரே கலர்ல ஒரு 10 டிரெஸ் வாங்கினா என்ன குறை ஆயிடு போறோம்? அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் போய் கடையில ஏறி இறங்கி இவ்வளவு டென்ஷன் ஆகணுமா? அப்ப சரீரத்தை மறைக்கக்கூடியதான ஒரு வஸ்திரத்துக்கு ஒவ்வொரு தடவை அந்த மாட்டி இந்த போன வாட்டி வாங்கின மாதிரி இந்த வாட்டி வாங்கிடப்படாது, எவ்வளவு பாக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வெரைட்டியா வாழ்ந்துடுவோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுறோம், நேற்று மாதிரி இன்னும் இருக்கப்படாது, இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்கப்படாது. அப்படி வெரைட்டியா பக்தி அனுபவிக்கத்தான் குலசேகர ஆழ்வார் இந்த 11 பாசுரத்தை சொல்லி கொடுக்க. பக்தி ரொட்டீன் போரிங் இல்லை, நம்மளாம் ஆமா டெய்லி காத்தால ஏற்றணும், சோகம் சொல்லணும், ஏதோ விளக்கு ஏற்றணும், டெய்லி எப்போ உபன்யாசம் பண்ணாலும் நிறைய நாம ஜெபம் பண்ணணும், நிறைய நாம ஜெபம் பண்ணணும், நிறைய நாம ஜெபம். இதையே சொல்லிட்டு இருக்கா. பக்தியில இருக்கிற மாதிரி வெரைட்டி உலகத்துல வேற எதுலையுமே கிடையாது. அந்த பக்தியுடைய வெரைட்டியை தான் பாகவதம் விதவிதமா சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பக்தனாகவே வாழ்ந்துட்டு, ஒரு நாள் துருவன் போல, ஒரு நாள் பிரகல்லாதன் போல, இன்னைக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை வருதோ, நம்ம எதிர்பார்க்காத பயங்கரம் நடக்கிறதோ, அன்னைக்கு பிரகல்லாதன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். இன்னைக்கெல்லாம் அவமானம் வருதோ, நமக்கு ரொம்ப பிடிச்ச வாழலாம் ஒதுக்கி வைக்கிறாளோ, அப்ப துருவன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கு திரும்பின பக்கம் எல்லாம் கஷ்டம் வருதோ, அப்ப குந்தி தேவி மாதிரி இன்னும் கூட அந்த கஷ்டத்தை கொடுன்னு கேட்டுடும். என்னைக்கு எதிர்பார்க்காம திரௌபதி மாதிரி கஷ்டம் வருதோ, அப்ப திரௌபதி மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கெல்லாம் பெரிய நஷ்டம் வருதோ, அன்னைக்கெல்லாம் சந்துக்கார மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னைக்கெல்லாம் எதிர்பார்க்காம பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கிறதோ, அன்னைக்கெல்லாம் கோபிகைகள் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், கஷ்டமே கிடையாது. லைஃப் ரொம்ப சுலபம், ரொம்ப 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 சிம்பிள். நீங்க ரொம்ப யோசிக்கவே தான், நீ யோசிக்காம இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோம், ரொம்ப குழப்பங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கடைசியா டயர்டாகி விடுறது. அவன் என்ன சொன்ன, டயர்டாகி விட வேண்டாம், ஆரம்பத்திலேயே விட்டுடுது. ஆரம்பத்திலேயே விட்டுடலாம், சுவாமி பார்த்துதான். நீங்க போய் ரொம்ப பிளான் பண்ண வேண்டாம், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அவர் பார்த்து பாருங்க, உங்களுடைய கர்மாவை பண்ணிட்டு போனேன்னா அதுவே சுவாமி தானா நடத்தி கொடுத்துருவா. குலசேகர ஆழ்வார் திருமலை திருப்பதி இடத்துல ஒரு பிரீதி, இப்ப திருமலை அப்பன் இடத்துல பிரீத்தியா அப்படின்னா இல்லையா, திருமலை மேல பிரீத்தியா. ஏண்டா அப்படின்னா, வைகுண்டத்துல இருக்கிற சுவாமியே வைகுண்டத்தை விட்டுட்டு திருமலை திருப்பதியில இருக்கணும்னு வந்திருக்காருனா, அப்ப அவர் வந்த இடம் தானே வசதி. அவர் வசதி இல்லை, அவரே வைகுண்டத்தை விட வசதியா லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு குறையும் இல்லாத வைகுண்டத்தை விட்டு பகவான் நாராயணனே எனக்கு சமாதானம் தரக்கூடிய இடம் திருமலை திருப்பதினு இறங்கினா அப்படின்னா, அப்ப அந்த இடம் ஏற்றமுடையது தானே. இப்ப எல்லாரும் பாம்பேயோட சுத்தி பார்க்கணும்னா வரா, நமக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்தா நம்ம இருக்கிற இடத்துல தங்கிட்டு அப்புறம் பாம்பேயை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தானே வரா. இப்ப பல இடங்கள் மேல நமக்கு ஒரு அபிப்பிராயம் வரணும். ஏண்டா அப்படின்னா, நமக்கு சம்பந்தப்பட்டவா அங்க இருக்கிறதுனால அந்த இடத்து மேல ஒரு மரியாதை, ஒரு அபிமானம், அங்க போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. நமக்கு சம்மந்தமே இல்லாததா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் போன ஆசை இருக்கா சொல்லுங்க. சத்தியமா யாருக்குமே இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச யாரும் ஆப்கானிஸ்தான்ல இல்லை. அதே அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்த கல்ஃப் கண்ட்ரி வேற எங்கேயா சொல்லுங்க, ஆ போகலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவா அங்க இருக்கா, அவ சொல்லியிருக்கா, அதனாலே போ. ஆப்கானிஸ்தான் டிவியில கண்ணா பின்னா சொல்றா, பயமா இருக்கு, வேண்டாம். நமக்கு தெரிஞ்சவாலும் போக மாட்டோம், நாமும் போக மாட்டோம். அப்ப நமக்கு தெரிஞ்சவா ஒரு இடத்துக்கு போறான்றத விட அந்த இடத்துடைய சுவாவம் முக்கியம் இல்லையா. அதனால பெருமாளே வந்து இறங்கினதுனால திருமலை திருப்பதி வசதி, நான் ராஜாவா இருக்கிற சுகத்தை காட்டிலும் திருமலை திருப்பதியில ஏதானும் ஒன்னா இருந்துட்டேன்னா எனக்கு அதுவே பரமபாக்கியம்னு சொல்லி, ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டே, ஆனேறு ஏழு வென்றான் அடிமை இரம் அல்லால், கூனேறு தங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் சிறப்பேனே. அழகா சொல்றார், நிறைய பைசா இருந்ததுன்னா சரீரத்துக்கான சௌகரியங்கள் அதிகம் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் சரீரம் பெருத்துடும். முன்னாடி பேஸ்புக்ல கொஞ்ச நாள் முன்னாடி அழகா ஒன்று போட்டிருந்தான், பெரிய பணக்காரனும் அழகா பெருசா வாக்கிங் போறான், எதுக்குடா அப்படின்னு அப்பப்பையே குறைக்கிறதுக்காக வாக்கிங் போயிட்டு இருக்கான். அதே ஒரு பரம ஏழை வாக்கிங் போயிட்டு இருக்கான், எதுக்குடா, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாக்கிங் போயிருக்கேன், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கு உடல் உழைப்பு அவசியமா இருக்கு, ஒருத்தனுக்கு வாழ்க்கையுடைய ஆதாரமா இருக்கு, இன்னொன்னு வைத்தியம் சொல்லி போயிட்டு இருக்கான். அதனால ஆழ்வார் சொல்ல, உடம்புல சதையே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது, கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்ல, டாக்டர் டெய்லி ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போக சொல்லியிருக்கா, என்ன பண்றேன், டெய்லி வாக்கிங் போடலாம் டாக்டர் சொல்லிட்டா. அப்ப பணம் விருத்தியாக 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 சரீரத்துக்கு சௌகரியங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்க, இது மக்கர் பண்றது, இந்த மிஷின் இருக்கு பாருங்கோ, எதை பண்ணா ஒழுங்கா இருக்கும்னு யாருக்கும் தெரியல. அதனால ஆழ்வா சொல்றா, இந்த நன்னா சரீரத்துல சதை ஏறும்படியா அப்படியே வாழக்கூடிய ஒரு மனுஷ வாழ்க்கை, ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு ராஜாதிராஜ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்ப என்னடா வேணும் அப்படின்னா, ஆச்சரியமா, கோடியேறி வாழும் குருகாய் பிறப்பேன். திருமலை திருப்பதியில அந்த சுவாமி புஷ்கரணி கரையில வாழக்கூடிய ஒரு நாரை அப்படின்ற ஒரு பட்சியாக ஒரு பறவையாக எனக்கு ஒரு ஜென்மா கிடைச்சா. எங்க பறவையை பார்த்தாலும் அந்த மாதிரி பறவையா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். சுகபிரம மகரிஷி கிளி கருடாழ்வார் பறவை ஜடாயு நிறைய சொல்லிட்டு போகலாம். அத்தராசிரி நான் இப்ப குருக்ஷேத்திரம் போயிருந்தேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்ப பான்கங்கான்னு ஒரு இடம், குருக்ஷேத்திரத்துல பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில விழுந்த இடம். குருக்ஷேத்திரம் பெரிய இடம் அல்ல, யுத்தம் நடந்த இடம் ஒன்று உண்டு. பீஷ்மர் அம்பு படுக்கிற வேண்டும் அவர் கொண்டு போய் ஒரு ஓரத்துல வச்சா, அந்த இடத்துல அவருக்கு தாகம் எடுக்கும் பொழுது அர்ஜுனன் பூமியில அம்பு போட்டு பூமியிலேருந்து கங்கா பிரவாகம் வந்து அவருடைய தாகத்தை தணிச்சது. பானத்தினாலே கங்கா உற்பத்தி ஆன இடம், அதனால பான் கங்கா அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாங்க போகும்போது ராத்திரி ஒரு 10:30 இருக்கும். அதுக்காக எங்களுக்கு அதை சன்னதியெல்லாம் திறந்து விட்டா ராத்திரி 12 உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிச்சோம். சத்தியமா அது பகவத்கிருபை. அன்னைக்கு ஜீயர் வரத்துக்கு லேட் ஆயிடுது, ஆழ்வார் ஜீயரோட நாங்கெல்லாம் வந்தோம். அதான் ஏதோ ஒரு லேட் ஆகுறதா ஏதோ நன்மை இருக்கு, நன்னா ஞாபகம். ஏதோ ஒன்று போஸ்ட்பான் ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று தள்ளி போயிட்டே இருக்குன்னா சுவாமி நமக்காக ஸ்பெஷலா பிளான் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் நன்னா ஞாபகம். நம்ம அல்பமா ஒரு வடாபாவுக்கு ஆசைப்படுறோம், சுவாமி தலவாழை இலை போட்டு ஜோரா விருந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்றோம். விருந்துக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். வடாப்பா கடையில போய் எங்கேயோ வாங்கிட்டு போயிடலாம், ரோட்ல போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். சுவாமி பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால ஏதாவது லேட் ஆகுறதே ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகப்படாது. என்னடா அப்படின்னு வந்து போகப்படாது. இன்னும் 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 உத்வேகம் ஆகும். எப்படி தேவக்கு இருந்தா இல்லையா, 6 இழக்க 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 பாத்துருவோம். நான் கடைசியில 8வதா 7வதா பலராமன் வந்துட்டார், 8வதா கிருஷ்ணன் வந்துட்டார். எப்படானா 6 தொலைச்சுட்டு நிக்கிற மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் அப்படின்ற. அப்ப 6 என்னடா ஈக்குவல்னா, ஒரு பாகவதன் குழந்தையா பிறந்துட்டா, ஒரு பகவான் குழந்தையா பிறந்தோம். அப்ப 6 இழக்கிறதும் உத்தமம் தான். சில இழப்புகள்லாம் பெரிய லாபத்துக்காகத்தான், நன்னா எதுவுமே நஷ்டம் இல்லை, எல்லாம் இதை விட பெரிய லாபத்துக்காகத்தான். இப்ப இங்க வந்து உட்கார்ந்து நிகழ் டிவி எல்லாம் நஷ்டமா தானே போறது. 2 டிவி போச்சு, யாருக்குள்ளயோ போன்ல பேசிருக்கலாம், இல்லாட்டி எங்க ரிசப்ஷன் போயிருக்கலாம், ஆனா இவ்வளவோ நஷ்டமாச்சு. ஆனா இங்க வந்து உட்காந்துட்டு இல்லாட்டி பாம்பேல இன்னைக்கு நான் சனிக்கிழமை எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போலான்னு போவேன், அங்கெல்லாம் நஷ்டமாச்சு. ஆனா என்னடா கிடைச்சதா, 2 சத்சங்கம்னு ஒரு லாபம் கிடைச்சது இல்லையா, அப்ப அது நஷ்டமாச்சுனாலும் இது கிடைச்சது இல்லையா. அது போல சில அல்ப நஷ்டங்கள்லாம் பெரிய லாபத்துக்கான அடிகோடி, அதாவது அத்திவாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போனோம், ஜீயர் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலேயே நாங்க 10:11 ஆயிடுச்சு. அதனாலேயே பாக்கியம் என்னன்னா 12 விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சோம். சத்தியமா யாரும் பாவனிக்க சகசாமம் ஜெபிக்கவே மாட்டோம், ஏதோ காத்தாலும் ஜெபிச்சா உண்டு. சாயங்காலம் 6 டிவிலேயே போட்டுடுவான் கூட, அப்பப்ப நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதானே ஒழிய 12 சகசநாமம் சொல்றதுக்கான ஆசையெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா அன்னைக்கு எதிர்ச்சியா அழகா சகசநாமம் சொல்ல வச்சுட்டா, ராத்திரி 12 பீஷ்ம எந்த இடத்துல படுத்துட்டு சகஸ்ரநாமம் சொன்னாரோ, எந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் நின்னுட்டு சகஸ்ரநாமம் கேட்டானோ, அந்த இடத்துல 12 சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கிற பாக்கியத்தை சுவாமி எங்களுக்கு கொடுத்தார். கவலைப்பா நம்மெல்லாம் போய் எங்க ஜெபிப்போம், அதே மாதிரி ராத்திரி 12 போவோம். ஆனா நாங்க பிளான் பண்ண அதுவா நடந்தது. அப்ப அப்படி ஜெபிச்சுருக்கோம். அப்படி பார்த்தா அப்ப அழகாங்க 2-3 புறா சமத்தா உட்கார்ந்துட்டு ஸ்ரத்தையோட சகஸ்ரநாமம் கேட்டு சரியா ஏதோ அந்த சென்சைட்ல உட்காந்துருந்தது. அதெல்லாம் சத்தம் கண்டு டக்குனு முழிச்சு பாக்குது, நிறைய பறவைகள்லாம் மரத்துல உட்காந்துருந்தது. இந்த சகஸ்ரநாமம் கேட்ட உடனே அத்தனையும் சிரித்துட்டு நிக்கிறது. சகஸ்ரநாமத்துடைய பலத்தை நாங்க பிரத்யட்சமா பாக்க, மனுஷா கதை வேற வச்சுக்கோங்க, பட்சியா இருக்கிறது கூட இந்த சகஸ்ரநாமம் கேட்டுட்டு அப்படியே பிரசன்ன வசனமா இருக்கு. அப்ப ஒரு பறவையா இருந்துட்டோம்னா பரம பாக்கியம், அதுலயும் திருமலை திருப்பதில இருந்துட்டோம்னா காத்தால எப்படியும் சுப்பிரபாதம் தானா கேட்டுடுவோம். அப்பப்ப நடுவில் யாராவது சகஸ்ரநாமம் சொல்லுவா, அதையும் கேட்டுடுவோம். ஏறுகுடலவாடா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, இந்த சப்தம் 365 அர்த்தராத்திரி ஒழிக்கும், வெயிலோ மழையோ பனியோ. அப்ப தானாகவே கோவிந்த நாமம் காதல விழுந்துடும். அது இல்லாதபடிக்கு பகவானுக்கு அழகா உற்சவம் எல்லாம் பண்ணுவா. அப்ப அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் பெரியவாளுடைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடுவார், அதெல்லாம் கேட்டுக்கலாம். இது இல்லாதபடி பரம பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷாள்லாம் இப்படி திருமலைக்கு போவா. அவ போகும் பொழுது வரும்போது அவளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு சந்தர்ப்பத்துல காஞ்சி பரமாச்சாரிய மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி திருப்பதிக்கு போனார். அவர் போன சமயத்திலாம் இந்த மாதிரி அழகான படி எல்லாம் கிடையாது, அங்கங்க மலை அங்கங்க படி அப்படி இருக்கும். அப்ப ஒரு வேத பாடசாலை பய சுவாமிக்கு முன்னாடி போயிட்டு இருந்தான், அவன் தான் வழிகாட்டிட்டு இருந்தான். அப்ப எங்கெல்லாம் படி வருதோ அங்கெல்லாம் அந்த வேத பாடசாலை பய சுவாமி படி 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 அப்படின்னு ரொம்ப நேரம் பொறுத்துட்டு இருந்தா பெரியவா. பெரியவாளுக்கு என்ன ஹியூமர் சென்ஸ் உண்டு, ரொம்ப ஹாஸ்யமா பேசுவா, ஆச்சரியமான ஆச்சாரம் உடையவர், பிரத்யக்ஷ பிரம்மம், அவ்வளவு வார்த்தையே கிடையாது பெரியவாளை பத்தி வர்ணிக்கிறது. அப்ப படி 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 சொல்லிட்டே வந்தான். ஒரு சித்தே பெரியவா, நான் குழந்தைய ரொம்ப வயசாயிருக்கா, கண்ணெல்லாம் ஒழுங்கா தெரியலடா, இதுக்கு மேல என்னால படிக்க முடியாதுடா குழந்தை, எனக்கு வந்து நீ படிச்சிருந்த பய பார்த்தான், பிரமிச்சு போயிட்டா நடுக்க ஆரம்பிச்சிடும். பெரியவா தப்பா எடுத்துக்கப்படாது, படி வருது படி வருதுன்னு சொன்னேன், அதுக்காகத்தான் நீங்க பிரத்யமான சரஸ்வதி ஆச்சே, நான் போய் உங்களை போய் படின்னு சொல்லுவேணும் அப்படின்னு. அவ பெரியவா சிரிச்சுட்டா, அப்ப நான் பிரம்மம் இல்லையேன்றியா அப்படின்னு கண்ணல்ல போட்டுருந்தான். சுவாமி அடியே என்ன பண்ணட்டும் அப்படின்னு, படி படி சும்மா கட்டாத, அதை விட கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, சொல்ற உனக்கும் புண்ணியம், கேட்கிற எனக்கும் புண்ணியம், இங்க இருக்கிற பசு பட்சிகள் முதற்கொண்டு எல்லா அதுதான் கேட்டு இருக்கு, படி படி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுட்டான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் படி வரலோ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா உடனே பெரியவர் ஆ கோவிந்தா கோவிந்தா இவரு சொல்லுவான். அப்ப இந்த மாதிரி மகாத்மாக்கள் வருவா இல்லையா, அப்ப இவாளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கும், அவளுடைய கிருபா கடாட்சம் நம்ம எதிர்பார்க்காமலேயே கிடைச்சிடும், விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமான்றோம் இல்லையா, அவளுடைய ஒரு கிருபா பார்வை கிடைச்சு கொடுத்தனா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாய்ச்சிடும். அதனால திருமலை திருப்பதியில நான் ஒரு பறவையாக இருந்தால் போதும், பறவையா இருந்தா கூட எங்கேயாவது பறந்து போயிடுவேன் சொல்லி அடுத்த பாசுரத்தை சொல்ற, ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் குஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. எனக்கு இந்த பூலோக ராஜ்யமும் வேண்டாம், இந்திரலோக ராஜ்யமும் வேண்டாம். இதை விட திருமலை திருப்பதியில நிறைய இடங்கள்ல ஜலம் தேங்கி நிற்கும், ஆகாச கங்கை, பாப விநாசம், குமார தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், நாரத தீர்த்தம், நமக்கு பிராமணா தெரிஞ்சது ஆகாச கங்கை பாப விநாசம் இவ்வளவுதான் தெரியும். இல்லாதபடி நிறைய தீர்த்தங்கள் உண்டு. அலர்மேல் மங்கா சீனிவாசனுடைய கல்யாணத்துக்கு அந்த பாப விநாசத்துலதான் பாயசம் பண்ணி வச்சிருக்கு, அவ்வளவு கொடுத்து வச்சிருந்தாலும் பாயசம் தண்ணி தம்பி இருக்கும்போது அந்த பாப விநாசம் டேம்ல, அது எதுக்குடா அந்த பள்ளம்னா, பெருமாள் தாயார் கல்யாணத்துக்கு பாயசத்தை ரொம்ப வச்சிருந்தாலும் அப்படி ஒரு இடமா அந்த பாப விநாச தீர்த்தம். அந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தங்கள் எதிரியாவது ஒரு மத்தியமா ஒரு மீனா இருந்து சொன்னா, பெருமாள் தாயார், ராமானுஜர், சங்கர பகவத்பாதர், ராகவேந்திரர், ஆதிராஜர், எல்லா பெரியவாளுமே மத்துவ சம்பிரதாயத்து பெரியவா, அழகா அத்வைத சித்தாந்த பெரியவா, துவைத சித்தாந்த பெரியவா, விசிஷ்டாத்வைத சித்தாந்த பெரியவா, இப்படி நிறைய பெரியவா வருவா. அவள்லாம் அந்த சுனையில போய் தீர்த்தம் ஆடுவான். அது இல்லாதபடிக்கு அந்த மலையிலேயே நிறைய மிருக ஜாதியெல்லாம் உண்டு. இந்த மிருகங்கள்லாம் கூட வந்து ஜலம் குடிக்குமா, யாரா அந்த மிருகம்னா, எல்லா ரிஷிகள் சாதுக்கள் தான் அந்த மிருகம் மரம் செடி கொடியா இருக்கான். அதனால அவளுடைய தரிசனம் கிடைச்சிடும். பெருமாள் காலையோ தாயார் காலையோ இல்லை ராமானுஜர் காலையோ ஒரு கடி கடிச்சுடலாம். அதனால ஒரு மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனேன். மீனா இருந்தாலும் போதலையா, ஒரு ஜென்மா பறவையா இருக்கணுமா, ஒரு ஜென்மா மீனா இருக்கணுமா, அடுத்த ஜென்மா சொன்னால் ஒருவேளை மனுஷனா கிடைச்சா கூட பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுண்ட நீழ்வாசம் மின்பட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுகளும் பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவே. பிரம்மா சிவபெருமா இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் கூட நுழைய முடியாதபடி அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்படியான வைகுண்ட நீழ்வாசம் திருப்பதி. அந்த திருப்பதியில சுவாமி சங்க சக்கரம் வச்சிருந்திருக்காரு இல்லையா, அதுல பொன்பட்ட சுடராழி, நன்னா மின்னலை வளர்ச்சி வச்ச மாதிரி சுடராழி இருக்கு இல்லையா, அந்த சங்கு சக்கரம், அந்த சக்கரத்தை வச்சிருந்திருக்க திருவேங்கடமுடைய தாம்பூலம் போட்டுட்டு அந்த தாம்பூலத்தை மின்னுட்டு துப்பும் பொழுது பனிக்கண்ணு ஒண்ணு வச்சுட்டு அவர் உமிழக்கூடிய தாம்பூலத்தை வாங்கக்கூடிய ஒரு அந்தரங்க கைங்கரிய பக்தரா இருந்தா எனக்கு அதுவே பாக்கியம், அது பரம சந்தோஷம். எனக்கு ஃபேஸ்புக்ல திருமலை திருப்பதியில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பக்தர் ரொம்ப தூரம், அவர் திருப்பதியில எங்கெல்லாம் வைபவம் உண்டோ உடனே 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 போட்டுருக்கோம். நாங்களாம் இப்பெல்லாம் திருப்பதி போனா அவர்கிட்ட வரலாமான்னு கேட்டுட்டு தான் போகும் ஃபேஸ்புக் வழி, அதெல்லாம் அவர் வசதி வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சௌகரியமா அவர் அவ்வளவு அழகா வைபவம் சொல்றாரு. நீங்க பெருமாளுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணேன்ற, நம்ம தூரத்திலேயே பெருமாளை பாக்குறதே பாக்கியம்னா அவர் எழுதுறாரு, நீ பெருமாளுக்கு அழகா பச்சை பட்டு விடுத்து பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணேன், நீ பெருமாளுக்கு ஆண்டாளுடைய மாலை ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து வந்தது, நீ பெருமாளுக்கு அதை சாத்தியும் சமயத்துல லட்டு எல்லாம் போட்டோ எடுத்து வேற போடுவோம், நமக்கு அப்படியே பதறும், என்ன அநியாயமா நமக்கு லட்டே கிடைக்க மாதிரி போட்டோ எடுத்து போடுறாரு. அப்ப அது ஒரு பாக்கியம் தானே, யார் யாருக்கோ உழைச்சிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் உதர போஷணம், வயிற்று குழப்பத்தை எங்கேயோ உழைக்கணும், புண்ணியத்துக்கு கோவிலுக்கு போகணும். அவளுக்கு வயிற்று குழப்பும் மலையப்பன் தான், புண்ணியமும் மலையப்பன் தான். நமக்கு காலம் காட்டாலும் பாம்பே ட்ரெயின்ல முழிக்கணும், அது நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, அவ கிட்ட முழிச்சே ஆகணும். அது அதை விட தலையெழுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஷட் டவுன், என்ன சொன்னாலும் இதே தான், ரோடு உடச்சு போட்டாலும் சரி, மழை கொட்டினாலும் சரி, ட்ரெயின் வந்தானாலும் சரி, எப்படி மாசத்துல ஒரு நாள் வடா பாவில கண்ணு முழிச்சே ஆகணும், நம்ம தலையில திருப்பியே போயிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு என்னடா, காலங்காத்தால 2:30 சுவாமி முன்னாடி போய் முழிச்சாகும். அதை விட பாக்கியம் என்னன்னா, சுவாமிக்கு இவா முன்னாடி முழிச்சாகும், இவ முகத்துல சுவாமியே முழிப்பா. இப்ப டெய்லி காலங்காத்தால 2:00 எழுந்து குளிச்சுட்டு படப்படன்னு கடவை திறந்துட்டு போய் சுவாமி முன்னாடி நிக்கிறோம்னா எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமிகள் எல்லாம் கொடுத்துட்டு கதவை அடைச்சுட்டு அப்படி வந்து படுத்தோம்னா, இப்ப நம்ம படுத்தோம் சிவன் நிறைய சிந்தனைகள் வரும். அவ படுத்தான்னா மலையப்பன் மட்டும்தான், இவ்வளவு சந்தோஷமா நினைச்சு பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 10 வருஷம் முன்னாடி போயிட்டு வந்திருக்கோம், அதையும் 20 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு திருப்பதி போன எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு, அப்ப ஒரு தடவை போயிட்டு வந்த மலையப்பனுடைய அந்த அனுபவமே வசத்தின்னா, டெய்லி 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 காத்தாலைய ராத்திரி பெருமாளை பார்த்துருப்பான். அதுல இவன் பெருமாளுக்கு முழுக்க தங்கப்பேர் வேற பண்ணியிருக்கான். அவன் தேர்ல சுவாமி பக்கத்துல உட்காந்துருப்பா, உட்காந்து ஒரு பட்டர்களை பாருங்கோ, அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவோம், அவன் கையில எப்படி பிரேஸ்லெட் போட்டுருப்பா, கடான்னு இந்த சிம்ம முகம் போட்டுருந்து பெருமாள் கூட கொஞ்சம் அலங்காரம் கம்மியா தான் பண்ணிட்டு இருப்பான். இவன் பெரிய திருமண் இட்டுக்கிறதும் கழுத்துல நன்னா ஒரு 20 பவுனுக்கு ஒரு செயின் போட்டுண்டு, ஒரு 15 பவுனுக்கு கையில ஒரு பிரேஸ்லெட்டை போட்டுண்டு, ஒரு 30 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை வைர மோதிரத்தை போட்டு உட்காந்துருப்பான். இவர் கொள்ளையடிச்சாலே ஒரு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு, அவ்வளவு வயசா இருக்கும். அப்படி உட்காந்துட்டு இருப்பான் சுவாமி முன்னாடி, சம்முன்னு வருவான். எங்கேன்ற அவ்வளவு பெரிய பலம், ஐடி பர்சன் கூட அப்படி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட ஒண்ணு போடுற ஜம்மு பார்த்தா ஒரு பஞ்சகச்சம் உடுத்திக்கிறா, 12 திருமண் எடுக்கிறா, ஒரு குடும்பி தான். ஆனா கழுத்துல பார்த்தா மலையப்பன மாதிரி நாமத்தை போட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப பெரிய பாக்கியம் தானே, சுவாமி முன்னாடி உட்காந்து எல்லாரையும் பாக்குறா, சுவாமியை திருப்பி பார்க்க மாட்டேங்கிற பட்டர் வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு ஜம்முன்னு நிக்கிறாரு. ஏண்டா நான் சுவாமி என்ன பார்த்துட்டு இருக்காரு, நான் எதுக்கு அவரை பார்க்கணும்னு, இப்படி ஒரு பாக்கியம் இல்லையா. அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு கைங்கரிய பரவா இருந்துட்டோம்னா பரம பாக்கியம். அப்பா நான் ராஜாதிராசனா இருந்து என்ன சுகத்தை கண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியவானாக என்ன படைச்சுடு, சுகம்தானே அதானே வாழ்க்கை. அதனால ஆழ்வா சொல்றார், பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெறுவன் ஆவேன். முதல்ல பறவை சொன்னா, ரெண்டாவது மீனா ஆகணும்னா, மூணாவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியான பட்டரா ஆகணும்னா, நாலாவதா சொல்ற முன்பால வேலை உறவு தன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்தும் செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேன். திருவேங்கட மலையில அழகா செண்பக மரமா நின்னுட்டா போ, சமயத்துல நம்ம மரமா தான் இருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியல. பல சந்தர்ப்பங்கள்ல உள்ளுக்குள்ள நினைக்கிறோம்னா வெள்ள காட்ட முடியறதில்ல, மரம் மாதிரி நின்றுருக்கோம். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வேண்டப்பட்டவா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடுறா, மரம் மாதிரியே நிற்கிறோம், என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம. இப்ப மரத்தெல்லாம் கிளைய வெட்டுவா, இதேமே நிக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அப்படி மரம் மாதிரிதான் நிற்கும். இதை விட திருமலையில செண்பக மரமா நின்றுட்டு போயிடலாமே, செண்பகமா நின்றுட்டு அவ்வளவு பாக்கியம். ஒரு தடவை தஞ்சாவூர் போயிருந்த, அங்க ஒரு திவ்ய தேசம் ஜெகத்ரக்ஷக பெருமாள் இருக்கா, அந்த கோவில்ல ஒரு பலாமரம் உண்டு, அந்த பலாமரம் ரொம்ப பட்டு போயிடுது. அப்ப அந்த கோவில்ல கைங்கரியம் பண்றவா என்ன பண்ண, சரி இந்த மரத்தை வெட்டிடலாம், ஸ்தல விருட்சம் அதை வெட்டலாம் சொல்லி அவ வெட்ட ஆரம்பிச்சுட்டான். நல்லா பட்டு போயிடுது, முளைக்கிறதுக்கு பச்சையா இளவரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இவன் வெட்டின் இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, ஏன்பா இந்த மரத்தை போய் வெட்டு அப்படின்னு கேட்டுட்டான். இப்ப அவ சொன்ன மரம் ரொம்ப பட்டு போச்சு, அதனால வெட்டின் இருக்கோம் அப்படின்னு, இல்ல வெட்டாதீங்கோ, இது பகவானுடைய அம்சமா அந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல ஒரு இடத்த காண்பிச்சா, பாஞ்சஜன்யம் சங்கு மாதிரியே இடத்த ஒரு முழுக்குனது, மரத்தால் அப்படி முழுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஒரு முழுக்கு மட்டும் அழகா அவளுடைய பாதங்களின் சங்கு மாதிரியே முழுக்கு. உடனே வெட்டின்றது அவள் தூக்கி போவாடி போட்டது வெட்டினு நிறுத்திட்டான். அவர் சொன்னார், நிச்சயமா அந்த மரம் முளைக்கும் சொல்லிட்டு போயிட்டான். அவர் யாரு என்ன, அதுக்கப்புறம் யாருக்குமே அவர் பார்க்கவும் இல்லை, யாரும் திரும்பி கேட்கவும் இல்லை. கொஞ்ச நாள்ல மரம் துளிர் விட்டது. இப்ப நன்னா இவ்வளவு பிரிச்சுக்கு இருக்கு அந்த மரம். இந்த மரம் வளர வளர இந்த சங்கு பெருசா வளர்ந்துருக்கு. என்கிட்ட லேப்டாப்ல அந்த போட்டோ இருக்கு, யாராவது வேணா வந்து பாருங்க. நன்னா பச்சை பச்சை நான் போயிட்டு இருந்த சமயத்துல நன்னா பலாக்கா காய்ச்சி தொங்கிட்டு கிடக்கு. அந்த மரம் இன்னைக்கு பெருமாளுக்கு சாட்சியா நின்றுச்சு. வெட்டினா அந்த மரத்தை ஆனா இன்னைக்கு உசிரோட இருந்து. அந்த மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இப்ப புதுசா கொடிமரம் வச்சிருக்கோம். கோவில்கள்லாம் துவஜஸ்தம்பம்னு இருக்கும், கொடிமரம்னு. அது நம்முடைய தொப்புள் கொடி அடையாளமா தான் அந்த கொடிமரம். அந்த காலத்துல ஊர்ல இருக்கவாளுக்கெல்லாம் கோவில விசேஷம் தெரியறதுக்காக அதுல கொடி ஏற்றி வைப்பா. அந்த கொடிமரத்தை பார்த்தா ஊர்ல விசேஷம் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப விசேஷம் அந்த கொடிமரம். அப்ப அந்த பழைய மரம் ரொம்ப நாள் ஆனதுனால புது மரம் அப்பப்ப மாத்தி வைப்பா பல வருஷங்கள் கழிச்சு. அப்ப புதுசா ஒரு கொடிமரத்துக்காக போயிருக்கா. குற்றாலத்துலாம் அடி அந்த மரம் எல்லாம் நல்ல ஒசரமான மரம் இருக்கும் காட்டுக்குள்ள. அப்ப அப்படியே தியானம் பண்ணிட்டே போவான். இந்த கொடிமரம்னா கண்டாமனா எதுவும் மரத்தெல்லாம் எடுக்க முடியாது. இவாளுக்கு இத்தனை அடி ஒசரத்துக்கு ஒரே மரமா இருக்கணும். பார்ப்பாதா வெட்டி வெட்டிலாம் வைக்க முடியாது, ஒரே மரமா இருக்கணும். சமயத்துல பெரிய குடிமரம் இருக்குன்னா அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி கொண்டு வந்திருக்கான். இவா இவா ஒரு ஹைட் வச்சிருந்திருந்தான். அந்த ஹைட்டுக்கு தேடிட்டு போறா பகவான் வழிகாட்டுவான்னு குற்றாலம் தேடுது. இந்த நான் கடைசியில ஒரே ஒரு மட்டும், ஒரே ஒரு மரம் மட்டும் இவா ஹைட்டுக்கு பர்ஃபெக்டா நின்று அந்த மரத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி அழகா சந்திரன் குங்குமம்லாம் இட்டு அதை நமஸ்காரம் பண்ணி பகவானுக்காக ஒன்னு வெட்டுறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வெட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதை அழகா கொடிமரமா நிக்க வச்சு. அப்ப மரமா நின்னா சுவாமியோட கோவில்ல நிக்க வச்சிருவா இல்லையா? அந்த ஒரு பாக்கியம் இருக்கத்தானே செய்யறோம். பூரி ஜெகநாத க்ஷேத்திரம், ஜெகநாதனுடைய மூர்த்தி அப்பப்ப மாத்திட்டே இருப்பான். மரத்தினால ஆன மூர்த்தி, மற்ற மூர்த்தி மாதிரி கிடையாது. ஜெகநாதன் பத்மநாபோ மரப்பிரபுதான், மரத்தினால ஆன மூர்த்தி. சரிய மூர்த்தி எவ்வளவு இவ்வளவு குண்டா எப்படி ஆகிறதுனா உடம்புல அவ்வளவு சந்தனத்தை அப்பி 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 அது இவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவுதான் மூர்த்தி சைஸ். சரியா முகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதான். நம்ம பாக்குறதுக்கும் ஒரிஜினல் சைஸுக்கும் ஒரு மூணு நாலு மடங்கு வித்தியாசம். அந்த மரத்துலதான் அந்த மூர்த்தியை பண்ணுவோம். கண்ணாபின்னான மரத்துல எல்லாம் பண்ண மாட்டோம். அந்த மூர்த்தியை செதுக்கிறதுக்குனே வம்சா வம்சா வம்சாவழிய ஆட்கள் உண்டு. அவளுக்கு பெருமாள் ராத்திரி சொப்பனத்துல சொல்லுவா, காட்டுல எந்த இடத்துல அந்த மரம் இருக்கோ அந்த மரத்தை காட்டி கொடுப்பான். மறுநாள் போவா கரெக்டா பகவான் அந்த இடத்தை காட்டி கொடுவான். சொப்பனத்துல அந்த மரத்தை வெட்டிதான் ஜெகநாதனுடைய மூர்த்தியை பண்ணுவான். அப்ப மரமா இருந்தோம்னா ஒன்னும் கொடிமரமா நிக்கலாம், இல்லாட்டி ஜெகநாதனுடைய ரூபத்தை செதுக்குவா இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படியே இல்லைன்னா கூட பெருமாளுக்கு ரதம் எல்லாம் பண்ணுவான். ஜெகநாதனுக்கு பூரி ஜெகநாத் ரத யாத்திரை, ரத யாத்திரைக்கு அந்த கட்டையெல்லாம் அவ்வளவு பாக்கியம். ரத யாத்திரை முடியறது பார்த்தாலும் முடிஞ்சவொடனே அந்த தேரை உடச்சிடுவான். நம்ம மற்ற ஊர்ல இருக்க தேர் மாதிரி பர்மனண்டெல்லாம் வச்சுக்க மாட்டா. திருவையாறு தேர் மாதிரியோ இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் மாதிரியோ பர்மனண்டா கிடையாது. மாத்தின்றே இருப்பா பூரி ஜெகநாதத்தை. அந்த ரதமா பண்ணிட்டு ஓடுறது பாருங்க, அப்புறம் உடச்சு எடுத்துட்டு அதுலதான் சின்ன சின்ன பேனா அப்புறம் கீ செயின் ஜெகநாதன் இப்பா கீ செயின் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரதமா ஓடின மரத்தை உடச்சி எடுத்து அதுல டிசைன் பண்ணி விடுவிப்பான். அப்ப பகவத் சம்பந்தம் எவ்வளவு கிடைக்கிறது பாருங்க. மனுஷாலா இருக்கும் இந்த சரீரம் யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க, யாரால பிரயோஜனம்? அழுக்குடம்பு எச்சில்வாய் மல மூத்திர மாமிச பிண்ட. இந்த சரீரம் நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கோம்? முழுக்க முழுக்க நம்ம ஆசைக்காகத்தான் சரீரத்தை வச்சிருந்துருக்கோம். பகவான் அவருடைய ஆசைக்காக வச்சிருந்துருக்கோமா? கிடையாது. ஆனா மரமா இருந்துட்டோம்னா பகவான் இஷ்டப்படி அவன் உபயோகப்படுத்திப்பான். இப்ப பகவான் படத்திலே கீழே பார்த்தோம்னா பிரதட்சிணம் வரும்போது பார்த்தா ஒரு பல்லக்கு இப்படி மேல தொங்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு மரமா இருந்தா இந்த மாதிரி குரு ராகவேந்திரர் அந்த மாதிரி பெரியவா இருக்கு, ஒரு பல்லக்கா இருந்துடலாம் இந்தியா. இல்லாட்டி வெறுமை இருந்தா கூட ஏதாவது ஒரு கோவில்ல அந்த மூங்கில்னா எடுத்துட்டு போவான், பல்லக்கு தூக்கிட்டு போறது. அப்ப ஒரு மூங்கில் மரமா இருந்தா சுவாமியை தூக்கிட்டு போறான் இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்துல கோபிகைகள்லாம் அழகா மூங்கில புல்லாங்குள்ள பார்த்து கேட்கிறா, அப்படி என்ன உனக்கு கிருஷ்ணன் மேல காதல், கிருஷ்ணனுக்கு என்ன ஓ மேல அவ்வளவு காதல், இப்படியே சொருகி வச்சிருக்கான். விப்ரத்ரேனும் சடரபடையோ சங்கவேத்ரே சகக்ஷே வாமே பானோ வசுன கபலம் தத்பலானி அங்குலிஷு. ஸ்ரீமத் பாகவதத்துல வனபோஜன லீலா பொழுது சுகபிரம்மம் சொல்றார், விப்ரத்ரேனும் சடரபடையோ இடுப்புக்கும் தீராமரோட அப்படி சொருகி வச்சிருக்கணும், கீழே இறக்கப்படாதோ. அது ஃபுல்லாங்க சொல்லிட்டு சப்பாங்கல் போட்டி உட்காரமா ரொம்ப கஷ்டம், குத்தும், இங்க போய் தொடையில குத்துவான். அப்ப கூட சுவாமி இந்த புல்லாங்குள்ள கீழே இறக்க மாட்டேங்கிறான், ஏன் தானும் அவ்வளவு பிடிச்சிருக்கான். கோபிகள் கேட்கிற அப்படி என்ன அவனுக்கு உண்மையில ஆசை? அப்ப அந்த மூங்கில் சொல்லித்தான், அது அவன் இஷ்டப்படி நான் இருக்கேன் இல்லையா, அதனால அவன் எப்ப புல்லாங்குள்ள நான் வேணும்னு ஆசைப்பட்டானோ அப்ப நான் பாட்டு பெரிய கூட்டத்துல இருந்தேன், முதல்ல என் கூட்டத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டான், முதல்ல என்னை தனிமை படுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெருசா இருந்தேன் இல்லையா, வளஞ்சி கிழஞ்சி அப்படிலாம் இருந்தேன் இல்லையா, அவனுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் என்ன வெட்டினான். அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய அடைச்சிட்டு இருக்கும், நமக்கு அகம்பாவம், மமக்காரம், ஆசை, காமம், குரோதம், பயம் நிறைய ஒன்று இருக்கு, போட மூச்சு வாங்கினது அவ்வளவு இருக்கு இல்லையா. அந்த என்ன பண்றாங்க, மூங்கில் தொலை போடணும் இல்லையா, உள்ளுக்குள்ள ட்ரில் வச்சு எடுக்கிறாளோ, உள்ளுக்குள்ள அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தொலை போட்டு கம்ப்ளீட்டா ஓட்ட பண்ணி எடுத்துடுறோம், இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியறோம் அப்பாடா. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தொலை வேணுமோ அங்கங்க அஞ்சாறு தொலை போட்டுட்டான், போட்டுட்டு அவன் கையில வச்சிருந்தான். ஊதும் பொழுது எந்தெந்த தொலை வழியா எவ்வளவு காத்து வரணும் அவன் தீர்மானிக்கணும், அதுக்கேதா மாறி அந்த விரல் அப்படி இப்படி மாத்திரானா அப்ப அழகா காத்து வர்றது, புல்லாமை சப்தம் வர்றது. அதனால சுவாமி அவன் இஷ்டத்துக்கு என்ன மாத்திட்டான், அதனால இடுப்புல இருந்து கீழே இறக்க மாட்டி நம்மளும் அந்த மாதிரி குடுத்துடணும். அப்ப ஒரு மூங்கில் மரமா இருந்தா சுவாமி கையில புல்லாமுள்ள கால மூங்கில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே கண்ணதாசன், கண்ணன் பொய்யன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக பாகவதம் படிச்சு கண்ணதாசனா மாறினோம். அதாவது அவ்வளவு பலமா இருக்கும், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு பாட்டுக்கிற மனசு மயங்கிறதுன்னா சத்தியமான வார்த்தை. அப்ப கோபிகள் சொன்ன, அப்ப நாங்களும் அப்படி ஆகணும்னா என்ன பண்றது, கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றானோ எல்லாத்தையும் ஏத்துக்கும். அப்ப கடைசியில அவன் தன்னுடைய சொத்தா ஒன்ன வச்சுப்பான். நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது, எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை, தேவையில்லாததான் நடக்கிறது எல்லாம் எதுக்குடான்னா, இந்த மூங்கில் மாதிரிதான் நம்ம அப்படி குடையறான், குடஞ்சு 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 எடுத்து கடைசியில நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு தன்னுடைய சொத்தா சுவாமி வச்சுக்க. அப்ப ஒரு மரமா இருந்துட்டோம்னா இவ்வளவு பாக்கியம், இத்தனை 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 பாக்கியம். ஆழ்வார்த்தனைகள்ல திருப்புளி ஆழ்வார் மரம், அந்த புளிய மரத்துக்கு என்னடா பாக்கியம், அம்மாழ்வார பெத்த அம்மா கூட மடியில வச்சுக்கல, ஆனா அந்த புளிய மரம் 32 வருஷம் நம்மாழ்வார தன் பொந்துக்குள்ளேயே வச்சிருந்தது. அப்ப ஒரு மரமா இருந்தா நம்மாழ்வார் வந்து உட்காந்து பாரு, திருமங்கை ஆழ்வார் ஒரு மரத்துக்கே படுத்துக்கிறார், படுத்துட்டு அந்த மரத்துக்கிட்ட சொல்றார், நான் தூங்கினாலும் நீ தூங்காத, காத்தால என்னை எழுப்பி விட்டுடு அப்படின்னு விட்டார். இவர் அழகா அந்த மரத்துக்கிட்ட படுத்துட்டா, இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மரம் அழகா காத்தால புளிய மரத்துல இலையெல்லாம் உதிர்த்து அவர் எழுப்பி விட்டுடுது. உடனே ஒரு உறங்கா புளியே நீ வாழ்கிட்டார். இன்னி வரைக்கும் அது புளி தூங்குறதே இல்லை, சாதாரண புளிய மரம் ராத்திரியாயிருந்தா அப்படி இலையை மூடிக்கும் இந்த தொட்டாச்சு நீங்க மாதிரி, ஆனா அந்த உறங்கா புளி மட்டும் இலையை எப்படி வச்சுட்டு கேடானா திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டான். இன்னைக்கும் சாட்சியா எப்படி நிறைய கோவில்கள்ல நிறைய ஸ்தல விருஷங்கள், பிருந்தாவனம் போனோம்னா அவ்வளவு அழகா கண்ணன் எந்த கதம்ப விருஷத்து மேல ஏறி கோபியர்களுடைய ஆடுகள்லாம் எடுத்துட்டு போய் உட்கார்ந்தானோ அந்த கதம்ப விருஷம் இன்னைக்கும் பச்சை பச்சேறி இருந்துச்சு. அவாவா பார்த்து இந்த கதம்ப விருஷத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றான், எனக்கு கிருஷ்ணனை காட்டிக்குடேன், எனக்கு கிருஷ்ணனே தெரியலையே, எனக்கு கண்ணன் வேணுமேனு ஒரு கதம்ப மரத்துக்கிட்ட கேட்கிறான். கோபிகைகளை கண்ணனை தொலைச்சிட்டு தேடும் பொழுது, ஹே மரா மாமரமே நீ கிருஷ்ணனை பாத்தியா, ஹே பலாமரமே நீ கிருஷ்ணனை பாத்தியா, இப்படி ஒவ்வொன்றுகிட்டயா கேட்கிறான். கடைசியில கஷ்டி துளசி கல்யாணி கோபிபுத்த சரண பிரியன், ஹே துளசி உனக்கு கண்ணனை நல்லா தெரியுமே, தயவு செஞ்சு சொல்லி கூட காட்டிக்குடேன்னு செஞ்சிடான். அதே மாதிரி பகவான் காளிய நர்த்தனம் பண்றதுக்காக எந்த கதம்ப விருஷத்து மேல ஏறி நின்று யமுனையில குதிச்சானோ அந்த கதம்ப விருஷமும் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல சாட்சியா நிக்கிறது. அது இல்லாதபடிக்கு சேவா குஞ்ச் நிதிவனம் டெய்லி ராசத்துக்கு நடக்கிற இடங்கள், அந்த இடத்துல இன்னொன்று மரங்கள் உண்டு, அங்க இருக்கிறவாள்லாம் இந்த மரங்கள் திருவடியிலதான் விழுவா, அச்சோ எனக்கு கிருஷ்ணனை காட்டிக்கொடேன், கிருஷ்ணனை காட்டிக்கொடேன், கிருஷ்ணனை காட்டிக்கொடேன். அந்த மரங்கள் அனுபவிச்ச கண்ணன் நமக்கு என்னமோ இன்னும் கிடைக்கத்தான் இல்லை. அந்த சேவா குஞ்ச் நிதிவனத்துல அங்க இருக்கிற பட்சிகள், குரங்குகள், மனுஷா எல்லாரும் வெள்ள வந்துடும், மனுஷால வெள்ள தரத்துல வச்சுக்கோங்க, அதெல்லாம் தானா வெள்ள வந்துடும். ஆனா இன்னைக்கு இப்ப ராசக்கள் நடந்துருக்கு பிருந்தாவனத்துல, யாரா சாட்சின்னா அங்க இருக்கிற அந்த மரங்கள் தான் சாட்சி. டெய்லி கடன் என்னெல்லாம் லீல பண்றானோ, என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுறானோ அத்தனையும் கண்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது அந்த மரங்கள்லாம் 5000 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டே இருக்கு. அப்ப திருவேங்கட மலையில ஒரு செண்பக மரமா நின்று சொன்னா ஆனந்தமா பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்கம் போனோம் அப்படின்னா ரங்கநாயகி சந்நிதியில ஒரு பெரிய வில்வ மரம் உண்டு. வில்வ மரம், வில்வம் சிவபெருமானுக்கும் உகந்தது, லக்ஷ்மி தேவிக்கும் ரொம்ப உகந்தது. நல்லா ஞாபகம், வில்வ இலையை கொண்டு லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த மரம் யாரா வச்சான்னா ஆதிசங்கர பகவத்பாதர் வச்ச மரம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி சந்நிதியில. இன்னைக்கும் ஜம்மனு பச்சை பசேனு ஒசரமா நின்று தாயாருடைய லீலைகள் முதற்கொண்ட ஒரு சந்தர்ப்பத்துல முஸ்லீம்கள்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்க வந்தா, அப்ப தாயாருடைய மூர்த்தியை அந்த வில்வ மரத்துக்கு கீழே தான் தொடர்ச்சி வச்சான். அவ்வளவு தூரம் எல்லாம் போனோம், பண்டரிபுரம் காணோ பாத்திரம் மரமாவே நின்று இருக்காள். பாண்டியபுரத்தில் பாண்டவனை பார்த்து லைன்ல நின்று ஒழுங்கான லைன்ல நின்று மேல்வழியா போனோம்னா குறுக்குழியெல்லாம் போகாம போனோம்னா கரெக்டா பார்த்தோம்னா காணோ பாத்திரம் மரத்தடி வழியா தான் போகும். மகாராஷ்டிர ஜனங்கள் எல்லாம் அந்த காணோ பாத்திரம் மரத்தை தொட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காணோ பாத்திரம் தொட்டுடாம பாண்டவன் நின்னா காட்சி கொடுப்பான்னு போறான்னா அப்ப மரமா நிற்கிறதும் பரம பாக்கியம் தான். மனுஷாளுக்காக நிறைய நின்றுட்டோம், மனுஷாளுக்காக நிறைய காத்திருந்தோம், என்ன கிடைச்சதுன்னு தெரியல, கடைக்க போகிறதான்னு தெரியல. ஆனா ஒரு மரமா நின்றுட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணன் கிடைப்பான் இல்லையே. பகவான் ராசக்கிரீடைக்கு சர்வாபரண பூஷித்தனா வந்துட்டு ஒரு மரத்துக்கு நின்றுதான் வேணுகானம் பண்ணான் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அதே மாதிரி ராமச்சந்திர மூர்த்தி காட்டுக்கு போறாரு இல்லையா, அப்ப வனவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குகன் கிட்ட சொல்ல எனக்கு ஆலம்பால் கொண்டு வாப்பான்ற, ஒரு மரத்துல இருந்தா ஆலம்பாலை கொண்டு வரா, அதைத்தான் எடுத்து சுவாமி தன் தலைமுடிய ஜடாமுடியா பண்ணிக்கிறோம். அது இல்லாதபடி திருப்புல்லானின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ராமேஸ்வரம் பக்கத்துல, தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்புல்லானி திவ்ய தேசம். அங்கதான் வந்து விபீஷணன் சுவாமிய சரணாகதி பண்ண இடம் பெருமாள். அந்த இடத்துலதான் தசரத சக்கரவர்த்தி அவ்வளவு அழகா பெருமாளுக்கு பாயசம் நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அயோத்தியாவுக்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ராமன் பிறந்தான். அங்க ஒரு நாராயணன் உண்டு, யாரான்னா அஸ்வத்த நாராயணன் பேரு, ஒரு பெரிய அரச மரம். அப்படி ஒரு அரச மரம் நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியும், அத்தனை பெரிய அரச மரம். பரவாயில்ல, உள்ளுக்குள்ள போய் திருப்புள்ளானி கல்யாண ஜெகநாதரை பாக்குறாளோ இல்லையோ, கர்ப்பசைன ராமனை பாக்குறாளோ இல்லையோ, பின்னாடி வந்து இந்த அரச மரத்தை சுத்து 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 அதுக்கு சுத்தர் பாட்டு வரை எழுதிட்டு போயிருக்காரு. திருப்புள்ளானி ஜெகநாதரை பத்தி பாட்டு ஆழ்வார் எழுதினார், அஸ்வத்த நாராயணனை பத்தி ஒரு சித்தர் பாட்டு எழுதி போயிட்டா அந்த அஸ்வத்த நாராயண சுத்தினா வியாதி நீங்கும்ன்றார். எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும்ன்றா, நல்ல உத்தியோகம். அவர் ஹிஸ்ட்ரி போடுறத பார்த்தா கோவில இடம் மாத்தி வச்சுடலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு அஸ்வத்த நாராயண வசதி, அஸ்வத்த விரக்ஷமாக நாராயணன் இருக்க. பகவானே சொன்னா இல்லையா, கீதையில சொல்லும்போது அஸ்வத்த விரக்ஷமாக விரக்ஷங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன். அப்ப இவ்வளவு சிரேஷ்டம் இத்தனையும் தள்ளுவோம், பிரளயத்தை எல்லாம் போயிடுறது. என்னடா மிச்சம் இருக்குன்னா கிருஷ்ணன் மட்டும் மிச்சம் இருக்கான், அவங்கடா இருக்கான்னா கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே விநிவேசயந்தம் எங்கடா இருக்கான, பட்டத்ய பத்ரஸ்ய புரேசயானம் பாலம் முகந்தம் மனசாஸ்மராமி. இத்தனை பெரிய பிரளயத்துல தேவர்கள் எல்லாம் கூட காணாம போயாச்சு, ஒரு ஆலமரம் மட்டும் இருக்கு, அதுல ஒரு ஆளிலையில தேவேன் ஆளி நிலையா எருளேலோர் எம்பாவா என்ற ஆண்டான். அப்ப அந்த மரத்துல இலையில கிச்சா படுத்துட்டு இருக்கான்னா நம்ம கிட்ட மடியில வந்து படுத்துக்கிறானா, நமக்கு தான் மடி இருக்கு. கொசு வந்து படுத்துக்கிறது, நாய் வந்து படுத்துக்கிறது, யார் யாரோ வந்து படுத்துக்கிறாடி அழுத்து துணி வச்சுன்னு உட்காந்துக்கிறோம். பாம்பே ட்ரெயின்ல நம்ம பாகியை மடியில வச்சுட்டு அதையே தராயத்தில் தூங்கிட்டு இருக்கோம். கீழே வைக்கிறதுக்கும் பயம், மேல வைக்கிறதுக்கும் பயம், சமயத்தை செருப்பை பத்திரமா வாங்கி மடியில வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாமோ மடியில இருக்கு, கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறானே, இல்லாட்டி பாம்பே ட்ரெயின் யாரோ கொடுக்கறதா தூக்கி மடியில வச்சுருக்கோம். எதுவுமே கிடைக்கலாம், மொபைல் கூட வச்சுக்கோ இருக்கேன், மடிக்கணும்னு இருக்கேன். ஆனா ஒரு மரமா இருந்துட்டோம்னா சுவாமி அனுபவிக்கலாமே, அதனால ஆழ்வாசோட செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் பாவே. இன்னைக்கும் மன்னார் கோவில்னு ஒரு இடம் உண்டு, காட்டு மன்னார் கோவில் வேற, மன்னார்குடி வேற, மன்னார் கோவில் வேற. காட்டு மன்னார் கோவில்ன்றது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, சிதம்பரம் பக்கத்துல சரியா, ஸ்ரீகிருஷ்ணன் பக்கத்துல. மன்னார்குடின்றது கும்பகோணத்தையும் டிராவல் பண்ணி போனா ஒரு மணி நேரத்துல போனா மன்னார்குடி வரும். மன்னார் கோவில்ன்ற இடம் தாமிரபரணி நதிக்கரையில அம்பா சமுத்திரம் கல்லிடை குறிச்சு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல பிரம்மதேசம்னு ஒரு சிவஸ்தலம் உண்டு. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனா மன்னார் கோவில்னு ஒரு இடம், அந்த இடத்துலதான் குலசேகர ஆழ்வார் பரமபதிச்ச இடம். அந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் சன்னதி பக்கத்துல நிறைய செண்பக மரமா நீங்க நிக்க வச்சிருக்க, நல்லா புரிசா வளர்ந்து பூத்து குலுங்கிறது. ஆழ்வார் பாடிட்டாலே செந்தகமாய் இருக்கும் திருவிடையன் ஆவேன். அதனால அவர் சன்னதி பக்கத்துல ஒரு 50-70 மரங்கள் நன்னா வளர்ந்து ஜோரா பூத்துண்டு. அப்ப ஒரு மரமா இருந்துட்டோம்னா சுவாமியோட பாகவதாலோட ஒரு சம்பந்தம் நிரந்தரமா இருக்கும் இல்லையா? அதனாலே ஆழ்வார் சொல்றார், செந்தகமாய் நிற்கும் திருவிடையன் ஆவேன் வாழ்ந்த ராமாமான். சத்தியம் அத்தனை வசதி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரார். அடுத்த வாக்கியம் அடுத்த பாசுரம் சொல்றார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டே எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாமலையிலே தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து, கம்பமத யானை அப்படின்னா நல்லா மதம் பிடிச்ச ஒரு யானை, அதை பார்க்கிற ஆளுக்கு தானா உடம்பு நடுங்கிறது. அப்பா இவ்வளோ பெரிய யானை அப்படின்னு குவளையாப்பிட யானையை பார்த்து நிறைய பேர் நடுங்கினான், கிருஷ்ணன் மட்டும்தான் நடுங்கிற. அந்த மாதிரி மதம் பிடிச்ச ஒரு யானைய அடக்கி வச்சு அது மேல அம்பாரின்னு ஒரு சீட் உண்டு, ராஜாவுக்கு ஒரு சீட்டு போடுவான், அம்பாரின்னு பேர் இருக்கு யானை மேல அம்பாரின்னு. அதை பார்த்தோம்னா ஒரு அருங்கோணம் ஷேப்ல இருக்கும், எக்ஸகன் ஷேப்ல அந்த இருக்கும். அதை யானை மேல வச்சுட்டு அதுல திண்டு பட்டு துணி எல்லாம் விரிச்சுட்டு அது மேல ராஜா உட்கார்ந்துட்டு அப்படி சிறுநீதி உலா வருவான். இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா மைசூர்ல தசரா நடக்கும் பொழுது அந்த ராஜவம்சத்துல வந்தவர்கள் அந்த யானை மேல அம்பாரியில உட்கார்ந்துட்டு தான் பூஜை பண்றதுக்கு வருவோம். யானை மேல அம்பாரி அப்படின்னு அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் மதம் பிடிச்ச யானை, ராஜாவை தவிர வேற யாரும் ஏற முடியாது. அந்த மாதிரி ஆழ்வார் கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து, இந்திரன் வராங்க ஐராவதன்ற ஒரு யானை மேலதானே வரா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டி, சகல விதமான இன்பங்களும் தேடி வரும்படியான இந்த ராஜ பதவி வேண்டாம், இந்த பெரிய செல்வம் வேண்டவே வேண்டாம். என்னதுக்கு பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் டென்ஷன் இருக்கேன், எப்ப இன்னொரு ராஜா வந்து அடிப்பான்னு தெரியாது. ராஜாவா இருந்தாலும் வியாதி உண்டு, ராஜாவா இருந்தா நிறைய பேர் நம்பிக்கை துரோகிகளா இருப்பார், நம்ம கூடவே இருப்பா, ஆனா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால ஆழ்வார் சொல்றார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டே எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலையிலே, என்னுடைய பெருமான் எல்லாருக்கும் ஈசன் அவன், அவனுடைய எழில் நிரம்பியதான எழில் வேங்கட மலையிலே எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலையிலே கம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேன். கம்பகம் அப்படின்னா பட்டு போன ஒரு மரம், இந்த சமயத்துல சில மரத்தெல்லாம் இடி விழுந்திருக்கும், இந்த பனை மரம் தென்னை மரம் இடி விழுந்திருக்கும், அது மேலெல்லாம் அப்படி கருகி போயிருக்கும், அதை யாரும் வெட்டவும் மாட்டான், அதுதான் தானா விழுந்தா வேட்டம்னு விட்டுடுவான். பல ஊர்களில் போய் பார்த்தோம்னா தெரியும். அப்ப அந்த மரம் பாட்டு இருக்கும், அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஆழ்வார் சொல்றார், அப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் நான் திருமலை திருப்பதியில இருந்துட்டேன்னா எனக்கு அதுவே பரம பாக்கியம். யூஸ்லெஸ் அப்படின்னு இல்ல, அவன் ஒரு யூஸ்லெஸ் சொல்ல ஒன்று உதவ மாட்டான், உதவாக்கரை. ஆழ்வார் சொல்றார், நான் உதவாக்கரையா இருந்தாலும் திருமலையில உதவாக்கரையான ஒரு மரமா இருந்தா எனக்கு அதுவே பாக்கியம். இப்போ பட்டு போன மரத்துக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னா, தாயார் பெருமாள் அப்படி மனத்துல அலைவாளும். இப்ப பெருமாள் சொல்லுவாங்க, அந்த மரத்தை பாரு எப்படி பூத்திருக்கு, இந்த மரம் பாரு எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு. தாயார் இதெல்லாம் பார்க்க மாட்டாளாம், சுவாமி அதுல நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும் பட்டு போய் நிக்கிறது. அம்மாவுக்கு ஒரு 10 குழந்தை இருக்குன்னா நன்னா இருக்க குழந்தைய பத்தி பார்க்கவே மாட்டேன். பெரிய பையன் நன்னா இருக்கானே, அமைச்சரியா இருக்கானே, அமெரிக்கால இருக்கானே, நடு பையன் கல்ஃப்ல இருக்கானு எல்லாம் சொல்லுவானா, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி பையன் ரொம்ப கஷ்டப்படுறது, அவனுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, என்னமோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் செட்டில் ஆகிறத பார்த்துட்டேன்னா கண்ணை மூடிடுவேன். இவ்வளவு பேர் நன்னா இருக்கிறது தாயாருக்கு சுகம் இல்லையா, அது உருப்படாத ஒண்ணு இருக்கு பாருக்கும், அதுக்காக மனசு அப்படியே வச்சுட்டு இருப்பாள். சமயத்துல இந்த மென்டலி டிசார்டர் குழந்தைகள் இருக்கு, ஆட்டிசம் குழந்தைகள், அது என்னன்னு பிராரப்த கர்மம் அவ்வளவுதான். சில பேர் ரிஷின்றான். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல காஞ்சி மகா பிரிவாளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறேன், என் பிள்ளை அப்படி இருக்கானே, என்ன பண்ண சுவாமி எல்லாருடைய குழந்தைகளும் மாற்றி கொடுக்குறாளே அப்படின்றான். இப்ப பெரியவா சொல்றப்பா, ஒரு ரிஷி தன்னுடைய பிராரப்த கர்மா கழிக்கிறதுக்காக பூமியில வந்திருக்கான், அவர் நல்ல அப்பா அம்மாவை தேடினார், நீ தான் கிடைச்சிருக்க, அதனால அவரால் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, லௌகீகமான பிரயோஜனம். ஆனா உனக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் பூரணமா உண்டு. அவர் தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கா, அவர் இப்படிதான் மூல வளர்ச்சி ஜடபடுற மாதிரிதான் இருப்பா. நீ பாட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்ச நாள்ல மோட்சம் அடைஞ்சிருவா, உனக்கும் மோட்ச பிராப்தி ஆகும். இதெல்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது, நிறைய உண்டு. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை அப்பா அம்மா அப்படி வச்சுட்டு இருப்பான், 10 வயசாயிடும், 20 வயசாயிடும். எனக்கு பெங்களூர்ல ஒரு வயசான தம்பதிகள் வச்சு, அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். சத்தங்கத்துக்கு எல்லாம் வருவா, கன்னடத்துக்காரா, ரொம்ப ஈடுபாடு பகவத் விஷயத்துல. ஒரு நாள் வாக்குதான் எங்க வீட்டுக்கு வாங்க உடனே அப்படின்னு சரின்னு போனேன். போனா ரெண்டு குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. குழந்தை நான் சொல்றேன், பிள்ளைக்கு வயசு 22, பொண்ணுக்கு வயசு 21. என்னடான்னா 12 வரைக்கும் நல்லா படிச்சிருக்காள். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஜுரம் வந்தது, அப்படியே அவங்களோட மூளையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இது யாரோ கோடியில ஒருத்தருக்கு இப்படி வருமா, சரி ஏத்துனுடன் அந்த குழந்தைய அப்படி வச்சு காப்பாத்திட்டான். கொஞ்ச நாள்ல திரும்ப ஒரு ஜுரம் பொண்ணுக்கு வந்தது, கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணும் அப்படியே ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கு. அவள் அப்பா அம்மா அதை சாப்பிட கூட தெரியாது, எழுந்து நடக்க தெரியாது, அவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா அந்த ஆஜான் பகவா இருப்பான். அந்த குழந்தைகளுக்கு ஒரு வீல் சேர் மாதிரிலாம் வச்சு, இவாளே குளிப்பாட்டி விடுவா, இவாளே ட்ரெஸ் பண்ணி விடுவா, இவாளே சாப்பாடு ஊட்டி விடுவா, ஏதோ மென்டல் டிசார்டர் நல்லா நடக்கும். ஆரம்பத்தே இப்படி இருந்தா கூட விஷயம் இல்லை, திடீர்னு ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே அந்த குழந்தைகளை பத்தி ஒரு குற்றம் சொல்ல மாட்டான். ஒரு நாள் அவள் அழுது நான் பார்த்ததில்லை, ஒரு நாளும் குழம்பி நான் பார்த்ததில்லை, அடுத்தவா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசவும் மாட்டேன். அந்த குழந்தைகள் நான் போனா குருஜி ராதே கிருஷ்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் கேஷு பெங்களூர் போயிருந்தா வாத்துக்கிறான், பெங்களூர் போனா வாத்துக்கு போகிறது வழக்கம். போனா எனக்கு தெரியறதா, ராதே கிருஷ்ணா குருஜி அவ்வளவு ஞாபகம் இருக்கு அந்த குழந்தைகள். அவாசனா எங்களுக்கு இது போதும்னு. அப்ப நம்ம எல்லாம் நன்னாவே இருக்கும், பகவான் ரொம்ப சௌக்கியமா வச்சிருக்கான். நம்ம ஸ்டேட்டஸ விட ரொம்ப வசரத்துல வச்சிருக்கான், நன்னா ஞாபகம் வச்சிருக்கான். நிறைய பேர் என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். நம்மெல்லாம் கஷ்டம் கஷ்டம், என்ன கஷ்டம் சொல்லுவோம். பிரகல்லாத மாதிரி யாராவது நம்ம விஷம் கொடுத்துட்டு இருக்காளா, இல்லாட்டி குந்தி மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு துடிச்சுட்டு இருக்கோமா, இல்லாட்டி திரௌபதி மாதிரி நம்மளை அவமானப்படுத்துறாளா, 5 குழந்தைய ஒரே சமயத்துல இழந்தவள் திரௌபதி, அந்த மாதிரி கஷ்டமான நமக்கு இன்னும் கிடையாது. என்ன சுவாமி நன்னா, ரொம்பவே நன்னா வச்சிருக்க. அவன் முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா, ஐயோ உச்சாணி கொம்புல எப்படியோ எத்தனையோ பேர் அப்படிதாமா கஷ்டப்படுறது நம்ம நன்னாவே வச்சிருக்கோம். அதனால சுவாமியுடைய நாமத்தை சொல்ல சௌக்கியமா இருக்கு. பகவான் இன்னைக்கு பொழுது நன்னா வச்சிருக்கா, நிம்மதியா இருக்கு. எத்தனை பேர் நான் காட்டுவேன், எத்தனை பேர் அதனால காட்ட முடியும் தெரியும், நிறைய பேர் அதனால காட்ட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை சின்ன வயசுதான், அவன் அம்மா செத்து போயிட்டான், அவன் கொண்டாட்டி அவன் டைவர்ஸ் ஓடிச்சு போயிட்டுருக்கான். அவன் அப்பாவுக்கு உடம்பு முடிவு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இதுக்கு நடுவில் ஜீவிச்சிருந்தான், பகவான் நாமத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நான் காட்ட முடியும், இத்தனைக்கு நடுவில் ஜெயிச்சுட்டு இருக்கான், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய நான் சொல்லக்கூடிய எத்தனையோ எவ்வளவோ கஷ்ட நடுவில் எப்படி இருக்கானா, பகவான் செம்ப கொடுத்துருக்கான் குருஜி, நாமஜபம் இருக்கு, ஜெயிச்சிருவேன் குருஜி சொல்றவா எனக்கு தெரியும். நான் பேர்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்னைக்கும் பகவான் காப்பாத்தின் இருக்கான், எத்தனையோ இழந்தவாள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் நன்னாவே இருக்கும், பகவான் நன்னா வச்சிருக்கான், ரொம்பவே நன்னா வச்சிருக்கான். நமக்கு ஏதோ ஒரு வீடோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், வாழ்க்கைக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க சுவாமி. நன்னா இருக்கும், நன்னாவே இருக்கும். அதே தெரியுமா பார்க்க முடியும், எத்தனை பேருக்கு நான் லிஸ்ட் போட முடியும், நிறைய உண்டு. மனசுல சமாதானமா சுவாமி நீங்க நன்னா வச்சிருக்காரு, தைரியமா இருக்கும். எத்தனையோ பேருக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், 4 பேருக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கணுமே இருக்கும், ஒரு வடாப்பா வாங்கி கொடுக்கணுமே நம்ம இருக்கோம், ஒரு வடாப்பா கிடைக்காதான் ஏங்குற நம்ம 1000 பேர் இருக்கோம், 1000000 பேர் உங்களுக்கு தெரியும். பாம்பேட்டு இந்த பாப்பேட்டு பிளாட்ஃபார்ம்ல பாத்துருக்கு எத்தனை பேர், இதுக்கு நடுவில் ஒரு 5 பேர் 5 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து வடாப்பா வாங்கி கொடுக்குற நிலைமையில சுவாமி நம்ம என்னவே வச்சிருக்கோம். எதுக்கு எத்தனையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, பகவான் கருணாசாசன் தாயார் அவ்வளவு கருணை உடையவள். அதனால நன்னா இருக்கிற மரங்களை விட்டுட்டு அந்த பட்டு போன மரத்தை பார்த்து தாயார் கேட்கிற, அதையே பட்டு போயிருக்குன்ற உடனே பெருமாள் அதையேண்டி பார்க்கணும், அதுதான் எனக்கு தெரியுது. உடனே தாயார் பெருமாள் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாளா, உடனே பெருமாள் நீ வந்து விளையாடுறதுக்காக அந்த மரம் பட்டு போய் கிடக்குன்ற. இந்த மரம் பட்டு போயிடுச்சுன்னா பெரியவா என்ன பண்ணுவோம்னா, மலை ஏறுக்கிற கொம்பு வச்சுப்பான், இந்த நல்ல பச்சை மரத்தை வெட்ட மாட்டான், பட்டு போன மரத்தோட கொம்பு எடுத்து வச்சுப்பான். அப்ப பார்க்கலாம் நம்ம பீடாதிபதிகள்லாம் எல்லா சம்பிரதாயத்த கையில ஒரு தண்டம் வச்சிருப்பான், ஏக தண்டம் திரிதண்டம், அதெல்லாம் பட்டு போன மரம் தான். அதனால அவ கையில இருக்கணும். ஒரு பட்டு போன மரமா இருந்தா ராமானுஜர் கையில இருக்கலாம், ஆதிசங்கர் பகவத்பாதர் கையில இருக்கலாம், மத்ர சம்பிரதாயத்தில் ஒரு பெரியவா கையில இருக்கலாம். பெரிய பாக்கியம் தான், மனுஷால தொடவே மாட்டான், சன்னியாசிகள் சம்சாரிகள் பக்கத்துல வரவே மாட்டான், நம்ம தூரம் தடிக்கணும் அப்படி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த திரிதண்டத்தை விடவே மாட்டான், சம்முன்னு வச்சிருப்பான். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை சிரேஷ்டம் அந்த திரிதன். அப்ப ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெருமாளை சமக்கிற ஒரு மூங்கிலா இருந்துட்டோம் வச்சுக்கோங்களே, பிரயோஜனம் உண்டு. ஒண்ணு வேண்டாம், எத்தனையோ விறகுகள்லாம் இருக்கு பாருங்க, நீங்க பத்மநாபர் கோவில், பூரி ஜெகநாத கோவில், மத்வ சம்பிரதாயத்துல உடுத்தி இங்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கும் விறகடுப்புலதான் சுவாமிக்கு சமையல். ஒரு பட்டு போன மரமா இருந்தா வெட்டி எரிப்பாளும், நம்ம சரீரத்தை கொண்டு எரிப்பாளா? சுவாமிக்கு கைங்கறி மட்டும் எரிக்க முடியுமா? கடைசியில கொண்டு போய் எரிச்சுட்டு அடுத்த சாம்பலை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சரீரம் அழுக்குடம்பு எரிச்சிருவா, நல்ல மூத்திரம் மாமிச பிண்டம். அதோட சாஸ்திரம் சொன்னதுனால தலையெழுத்தேன்னு வந்து கையில கண்ணங்கத்தி எல்லாம் கட்டிட்டு போனா போட்டு எலும்பு எடுத்து கொண்டு போட்டு போய் தொடர்ந்து ஒழிச்சதுன்னு போடுறான். ஆனா ஒரு பட்டு போன ஒரு வரகு கட்டையா இருந்தா பத்மநாபருக்கு எரியலாமே, பூரி ஜெகநாதனுக்கு எரியலாமே, இல்லாட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு பாயசம் பண்ணும்போது எரியும் பொழுது அச்சோழ பட்டு போன வர எனக்காக எரியலமேனு ஒரு கிருப பண்ணுவானே. அதுலயும் உடுப்பில எல்லாம் பார்க்கணும், 2 வருஷத்துக்கு ஒரு பீடாதிபதிக்கு ஒரு அவளுக்கு அந்த ரூல் உண்டு, 8 மடங்கு உண்டு. ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் உடுப்பி கிருஷ்ணனை பூஜை பண்றது. அவ வரும்போது என்ன பண்ணுவான்னா, அவளோட 2 வருஷத்துக்கு தேவையான வரகு கட்டைய கொண்டு வந்துருவான், அதை ரெடி பண்ணி வச்சுப்பான். விறகு கட்டையை அழகழகா அடுக்கி வைப்பா, அது அவ அந்த கைங்கறி மன்றவாலே ஒரு தடவை பாம்பு மாதிரி அடுக்கி வைப்பா, தாமர முத்து மாதிரி அடுக்கி வைப்பா, அந்த விறகு கட்டையை எடுத்து யூஸ் பண்ணுவா. கரெக்டா 2 வருஷம் கழிச்சு முடியும் பொழுது ஒரு கட்டை கூட எல்லாம் காலியாகும், மிச்சம் வச்சுட்டே போக மாட்டேன். இன்னி வரைக்கும் அந்த மரத்தை அவ அடுக்கிறத பாக்குறதே கூட நிக்கும், எப்படி இந்த மாதிரி என்ன டிசைன் அடுக்கிறான்னு பாக்குறது. நம்ம மடாதிபதிகள்லாம் பார்த்து சுட்டு அனுகிரகம் பண்ணுவோம். அப்ப மகாத்மாக்கள் மகாதிரிவா வரைக்கும் நம்மளை தொடுவானா, ஒரு பட்டு போன மரமா நிற்கலாமே, மனுஷாலா இருந்து என்ன சுகத்தை கண்டுட்டோம். அதனால ஆழ்வார் சொல்ற, தம்பகமாய் நிற்கும் தவமுடைய ஆவேங்கி. ஒரு மரமா இருந்துட்டோம்னா கோவில்ல கதவா பண்ணிடுவாள், நம்மள முருகன் கோவில்லையோ பெருமாள் கோவில்லையோ ஐயப்பன் கோவில்லையோ தேவி கோவில்லையோ அழகா அப்படி பண்ணிடுவா இல்லையா? இப்ப ராத்திரி நம்ம எல்லாம் போய் சேரிக்கணும், ராஜேந்திர கதவு மூடிட்டு போயிட்டோம். இப்ப நம்ம ஒரு கதவா மரமானா கதவா ஆயிடும், கதவான நம்ம பாட்டு ராஜேந்திர பார்த்துட்டு இருப்பாங்க. மந்திராலயத்துக்கு ஒரு கதவா ஆயிட்டோம்னா இப்படி ராத்திரி முழுக்க முப்பட்ட கொட்ட கொட்ட முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கலாமோ, நாம பாக்கலாம் ராகவேந்தர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரோ. பத்மநாபர் கோவில கதவா இருந்தா ராத்திரி பத்மநாபர் என்னெல்லாம் லீல பண்றாரு உள்ளுக்குள்ளன்னு பாக்கலாமோ. பிருந்தாவனத்துல ஒரு கதவா இருந்துட்டோம், பாங்கே பிஹாரி கோவில்ல கதவா இருந்துட்டோம்னா இந்த பிஹாரி ராத்திரி ஆயிட்டா அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி கையெல்லாம் அப்படி வதறிந்து, ஏ ராஜா இங்க வாடி ஒரு இழுக்கிற இதெல்லாம் ஒரு கதவா நின்னா சாப்பிடலாமோ. மனுஷாலா இருந்தா துரத்திடுறாளோனா, கரகண்ட அரண்ட அரண்ட ஜரகண்டி 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 துரத்துறா இல்லையா? திருமலையில ஒரு கதவான ஒரு மரமா இருந்து கதவா ஆயிட்டோம்னா பெருமாளுடைய லீலையெல்லாம் பார்க்கலாம். அழகா ராத்தி கூட்டிட்டு போயிடுவா, நம்ம உண்டு பெருமாள் உண்டு தாயார் உண்டு ஏகாண்டம். அதனால ஆழ்வார் சொல்ற, தம்பகமாய் நிற்கும் தவம், அது ஒரு பெரிய தவமா. மனுஷாலா இருந்து யார் தவம் பண்றோம்? தவம் பண்றோம், டிவிக்கு தவம் பண்றோம், சாப்பாட்டுக்கு தவம் பண்றோம், எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போவோம் அங்க கியூ நிற்கும் சாப்பாட்டுக்கு, முன்னாடி சாப்பிட்டு இருக்கோம் பின்னாடியே நிற்கும் தவம். எதுக்குறான்னா சாப்பிட்டு போகணும், ஒரு பெரிய தவம். இப்படியே நின்று இருக்கும், எதுக்குறான்னா அவ சாப்பிட்டு எழுந்த உடனே அதுல வேற பக்கத்துக்கு வர சீட்டு வேற குடிச்சு போட்டு நீ வந்து வந்துடும் நான் முன்னாடி போய் நிக்கிறேன்னு சொல்லி, அது வேற முன்னாடி என்ன அவ எச்சல் எதுவுமே போய் உட்காந்துருவோம். நம்ம சாப்பிட்டோமா இல்லையா அவளுக்கு குழப்பம், இவ்வளவுலாம் தவம் பண்றோம். ஆனா திருமலையில ஒரு பட்டு போன மரமா நின்னா எப்பேற்பட்ட தவம். அப்ப பெரியவாள் அந்த மரத்துக்கு இடம் உட்காந்து தபசு பண்ணுவான். ஒரு சந்தர்ப்பத்துல ராகவேந்திரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கார், போகிற சமயத்துல ஒரு இடத்த ஒருத்தன் இருக்கா நாஸ்திகவாதி, அவனுக்கு பெருசா இந்த வேதம் இதுலாம் நம்பிக்கை கிடையாது. அப்ப அவன் கேட்கிறான் சுவாமி ராகவேந்திர இடத்துல, நம்ம வேதத்தை சொல்லி ஜலத்தெல்லாம் விட்டா பட்டு போன மரம் குளிர்க்கின்ற ஆளு உண்மையான? ஆமாப்பா, ஆனா நம்பிக்கை இல்லையா இருக்குன்னுட்டான், இல்லேன்னுட்டான். உடனே ஒரு பார்த்தா டெய்லி அண்ணா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவனே ஒரு பட்டு போன மரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அழகா நட்டுட்டார் சுவாமி ராகவேந்தர், டெய்லி வேதம் எல்லாம் ஜெபிக்கிறோம் அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்ச ஜலம் இருக்கு பாருவோம், அதை விட்டுட்டே வர கொஞ்ச நாள்ல பட்டு போன மரம் குளிர்ச்சல். வேதம் சத்தியம்னு நிரூபணம் பண்ணது அந்த பட்டு போன மரம் தான். ராகவேந்தர் பெரிய ஆச்சரியமான பிராமண நிரூபணம் பண்ணது, பெரிய சன்னியாசி நிரூபணம் பண்ணது அந்த பட்டு போன மரம் தான். அதனால திருமலையில தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. இந்த பட்டு போன மரமா இருந்துட்டேன்னா பேசுற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஹே பிரபு, நான் என்ன மனுஷனா இருந்து என்ன சுகத்தை கண்டேன், அதை விட ஒரு தம்பகம், தம்பகம்னா பட்டு போன மரம், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டே எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. தம்பகமா நிற்ப எனக்கு அது போதும் அப்படின்னு. அவ்வளவு பெரிய பாக்கியம். நிறைய சமயத்துல இந்த மரங்கள்லாம் பீடம் எல்லாம் பண்ணுவா, பெரியவாள்லாம் உட்கார மனையெல்லாம் பண்ணுவா பாருங்க. அப்ப அந்த மரமா இருந்துட்டோம்னா மனையா பண்ணி போட்டுடுவா, அப்ப அழகா அப்படி உட்காந்து பெரியவா உட்காருவா இல்லையா, அவள் சமக்கிற பாக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு நெய்யாற்றின் கரான ஒரு இடம் உண்டு, திருவனந்தபுரம் நாகர்கோவிலையும் திருவனந்தபுரம் போற வழியில பாடசாலை பக்கத்துல நெய்யாற்றின் கர அப்படின்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு மரம் உண்டு, அம்மச்சி பிளாவுன்னு பேரு, ஒரு பெரிய மரம். அதுக்குள்ளதான் ஒரு ராஜா ஒளிஞ்சுக்க சொல்லி ஒரு மாட்டுக்கார பையன் சொன்னா விரோதிகளிடம் தப்பிக்கிறதுக்காக, அந்த ராஜா அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா விரோதிகளிடம் தப்பிச்சு விட்டா. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கார பையனை பார்த்தாரு, காண கிடைக்கல, அப்புறம் தான் திரு வந்தது கிச்சா பையன். உடனே அந்த இடத்துல ரெண்டு கையில வெண்ணெய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை மழை, அவ்வளவுதான் இருக்கும் பையன், இவ்வளவுதான் இருக்கும், ஒன்றரை மழை இருக்கும். அவனுக்கு ஒரு கோவில் கட்டி இருக்கா, இன்னைக்கு அந்த மரம் பட்டு போயிடுது, ஆனாலும் சர்வ ஜாகிரதையா அந்த மரத்தை பாதுகாத்துட்டு வர, பட்டு போன மரத்தை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில், எத்தனை பேர் பேர்கள் எனக்கு தெரியல, ஏகாம்பரநாதர் அப்படின்னா ஏகாம்பரம் அப்படின்னா ஒரு மாமரம் அர்த்தம். அந்த மாமரத்துக்கு உட்காந்துட்டுதான் ஆச்சரியமா காமாட்சி தேவி பூஜை பண்றோம், அந்த மாமரத்துக்கு தான் உட்காந்து அவர் பூஜை பண்றவா. அப்பதான் சிவபுரம் பலவிதமான லீலைகள் எல்லாம் பண்றா, அத்தனை லீலைகளையும் பார்த்த மரம் அந்த மரம். அந்த மரம் பட்டு போயிடுது, இப்ப திருப்பி வேற நட்டிருக்கான். அந்த மரத்துக்கு என்னடா பலம் அப்படின்னா, அந்த மரம் நாலு கலையா வரும், நாலு கலையிலையும் நாலு ஷேப்போட மாங்காய் காய்க்கும், நாலு நாலு டேஸ்டா இருக்கும், ஒரே மரம் ஆனா ஒரே மரம். அந்த மரத்துக்கு என்னடா பாக்கியம்னா, அந்த மரத்துக்கு இடதான் உட்கார்ந்து காமாட்சி தேவியை தபசு பண்ணா. அப்பதான் வேணுடைய அழகா அக்னி அனுப்புறார் சிவபெருமான். அப்ப பெருமாள் சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரனை பிடிக்கி தன் தலையில வச்சுட்டு அந்த சந்திரனை கொண்டு இந்த அக்னியை அணைச்சு அப்படியே குளிர்ச்சி கொடுக்கிறார். சுந்தரவதனன் அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு உண்டு. அவ்வளவு அழகா நிலா திங்கள் துண்டத்து பெருமாள்னு பேரு. சந்திரசேகரன் சிவபெருமான் சொன்னா அந்த சந்திரனை பிடிக்க பெருமாள் சந்திரசேகரனா நின்று காட்சி கொடுத்த ஒரே இடம் அந்த ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சி. நம்ம நிறைய சொல்லிட்டு போயிட்டு நிறைய உண்டு. அப்ப தம்பகமா ஒரு பட்டு போன மரமா இருந்தாலும் திருமலை திருப்பதியிலே இருந்துட்டேன்னா அடியேனுக்கு பாக்கியம் அபோபாக்கியம் அபோபாக்கியம் அப்படின்றார். முதல்ல பறவைய சொன்னார், இரண்டாவது மீனா இருக்கணும்னு சொன்னார், மூணாவது பகவான சந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியா ஒருத்தனா இருக்கணும்னா, நாலாவது என்ன சொன்னார், செண்பக மரமா நிக்கணும்னா, அஞ்சாவது பட்டு போன மரமா இருந்தாலும் பரவாயில்லைன்ற ஞாபகம் வச்சு அதுக்குதான் கேட்கிறேன், எனக்கு மறந்து போயிட்டு நினைச்சுக்க கூடாது சரியா. இப்படி எங்கேயாவது பட்டு போன மரத்தை பார்த்தா கூட இனிமேல் இந்த பாசுரம் ஞாபகம், பட்டு போன மரமா இருந்தாலும் திருப்பதியில இருக்கணும், ஏதோ ஒரு திரிய தேசத்துல இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்து சொல்றார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் பாடலுடும் ஆடலவை ஆதரியேன், தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவனாம் அருந்தவத்தன் ஆவேன். திருவுடையன் சமமுடையன் இப்ப அருந்தவத்தன் ஆவேன் சொல்றார். மின்னணைய நுண்ணிடையா உருப்பசியும் மேனகை, எல்லாருக்குமே அது புருஷனா இருக்கிறனால ராஜாவா இருக்கிறனால ஸ்திரீ சுகத்துக்கு எல்லாருமே ஏங்குறவா தானே. அப்ப ஆழ்வார் சொல்றார், மின்னணைய நுண்ணிடையா உருப்பசியும் மேனகை, ஊர்வசி ரொம்ப அழகி. பகவான் பத்ரிகாசிரமத்துல நர நாராயணா இருந்து தபசு பண்றார். அப்ப இந்திரன் பாக்குறான் அந்த நாராயண ரிஷியுடைய தவத்தை கெடுக்கணும்னு சொல்லி மேனகா ரம்பா இவாளெல்லாம் அனுப்புறான். அவள்லாம் வந்து விதவிதமா டான்சர் எல்லாம் ஆடி அந்த மாதிரிலாம் ஆடி பயமுறுத்தி பயமுறுத்தான அழகுல வசீகரிச்சு தவத்தை கெடுக்கிறது எல்லாம் பண்றான். நாராயண ரிஷி ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா, பகவான் அங்க ரிஷியா இருக்கிறதுனால நாராயண ரிஷின்னு கண்ணை முழிச்சு பாக்குறா. இவாள்லாம் நடுங்குறான், ஏதோ சாபம் முடிச்சிருவாரு. இப்ப பகவான் சொல்ற உங்களுக்கு எல்லாம் நான் சாபம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப அழகா டான்ஸ் எல்லாம் ஆடிவேன், ஆனா இந்திரன் கிட்ட போய் சொல்லுங்க இதுக்கெல்லாம் வசப்படுற ஆள் நான் இல்ல, என்னமோ நீங்க எல்லாம் அழகிகள், அவனுக்கு ஒரு நினப்பு, உங்களுக்கு ஒரு நினப்பு அப்படின்னு சொல்லி பகவான் அப்படி தொடைய தொடவரா. ஊருனா தொடைன்னு அர்த்தம். தடைய நிறைய பேர் அதுல இருந்து வெளில வர பகவான் சொன்னான், இதுல யார வேணுமோ எத்தனை பேர் வேணுமோ நீங்க உங்க ஊருக்கு அழிச்சிட்டு போங்க. அதுல ஒருத்தி ரொம்ப அழகியா ஊர்வசி, ஊரு தொடையிலேருந்து வந்ததுனாலே ஊர்வசின்னு அவளுக்கு பேர். அந்த ஊர்வசிய பகவான் கிஃப்டா கொடுத்துட்டாரு அழிச்சிட்டு போயிட்டு. அப்படிதான் ஊர்வசி இவா கேங்ல சேர்ந்தா, அது வரைக்கும் ரம்பா மேனகா இவா தான் அழகி நினைச்சா. ஊர்வசி வந்தோடனே ஊர்வசி அழகிட்டு இவா தோது போயிட்டான். அதனால எல்லாருமே ஊர்வசி பார்த்து ரொம்ப அழகியாக ஊர்வசி மாதிரி இருக்கா அப்படின்னா. ஆனா அதை விட அழகி யாருன்னா ஸ்ரீதேவி தாயார். அவ்வளவு அழகு அல்லமே மங்கா தாயார் பாருங்கோ, ரங்கநாயகிய பாருங்கோ, அழகி நிஜமாவே தாயார் அவ்வளவு அழகி. திருத்தங்கல்னு ஒரு இடம் உண்டு சிவகாசி, அந்த இடத்துல தாயார் நிற்பா. என்ன அழகு தெரியுமா, அவ கையில அப்படி வச்சுட்டு அவன் நிக்கிற ராஜான் பாகுவா சர்வலங்கார பூஷித்தியான் நிக்கிறத பார்த்தா அச்சோடி ராஜாதின் திருஷ்டி சுத்தி. காஞ்சிபுரத்தை போய் யார அழகுன்னா காமாட்சி தான் சொல்லுவோம். உட்கார்ந்து இருக்கிற அழகும் அந்த மூக்குத்தி அழகும். கன்னியாகுமரி போனோம்னா கன்னியாகுமரி அம்மன்னா வெச்சகன் வாங்காம பார்த்துட்டு அவ்வளவு அழகா இருப்பா. இது தெய்வீகமா, வேற யாரையும் பார்க்கவே இருப்பா அழகு. சுட்ட 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 பாம்பேக்கு யாரும் அழகுனா மகாலட்சுமி தாங்க. நம்மளா அழகு பாம்பேக்கு இந்த ஸ்பீடு அழகா, வடாப்பா அழகா, வேற ஒண்ணும் இல்ல. மகாலட்சுமி ஒருத்தி தானே அழகி. ஆனா அதையும் நம்ம போய் பாக்குறது இல்லை, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அவ்வளவு அழகி மகாலட்சுமி. தண்டரிபுரம் போங்கோ, பாண்டரங்கன் அழகான்னா குட்டு 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 விட்டா இருக்கு. ஓகே பரவாயில்ல, சிலைகா டெக்னிக்கா பஸ் அவ்வளவுதான். ருக்மிணியை பார்த்தோம்னா பார்த்துட்டு முழ 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 முழன்னு பல பலான் இருப்பா தாயா. அவன் எத்தி முழுக்க அது இருக்கும் இப்படி ஒரு சந்தன தப்பி அதுக்குள்ள உழவு குங்கும தப்பி என்னெல்லாமோ பண்ணுவான். சத்தாரமா நீங்க யாராவது பண்ண பயந்துரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ருக்மிணி மாதிரி நெத்தி முழுக்க அப்பிண்டு உங்க ஆட்டுக்காரர் மாதிரி போய் நின்று போறேன் ஓடிடுவார், தனியாரம் வாங்கிட்டே போயிடுவார். ஆனா ருக்மிணி பிராட்சி பார்த்தேன்னா அவ்வளவு அழகு சொட்ட சொட்ட. இந்த மகாராஷ்டிர இண்டஸ்ட்ர போர்டு உண்டு, அவ அழகியா ராதிகா அழகியானே சொல்லது அவ்வளவு அழகு. அப்ப தாயார் தானே அழகு, அதை விட அழகு நினைச்சுட்டு ஸ்ரீகள் இடத்துல மோகிச்சு போனவா. ஆழ்வார் சொல்றார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் ஆடலுடும் பாடல் அவை ஆதனி. அவளா டான்ஸ் ஆடுங்க அப்படி ஆடி இருப்பாங்க. இப்பதான் இந்த 2020 ஆடுறது இதெல்லாம் ரொம்ப மேனக ஊர்வசி ஆடுறது டான்ஸ் தான். அங்க பார்த்தே வீணா போயிட்டு இருக்கான, இங்க பார்த்தா இங்கு மோசம். அதுக்கு அப்படியே ஆடுறது இல்ல வந்தா அன்னவர்த்தம் ஆடலுடும் பாடல் அவை ஆதரிய. எனக்கு இது வேண்டதே வேண்டாம், இது கன்றாவி 26 பார்த்துட்டு இருப்பாளா. மின்னணைய நுண்ணிலையா இருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் அப்படி மிருதங்க மாதிரி அப்படிலாம் இல்லையா. மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்த்தம் ஆடலுடும் பாடல் அவை ஆதரிய தென்னலன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துனாரு. இந்த வண்டுகள்லாம் ரீங்காரப்படமா, திரிவேங்கடமாமலை திரிவேங்கடம் 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 அப்படிங்கிறோம். தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்தில் அழகா ராகம் தளவெல்லாம் கரெக்டா பாடுறவன் அவ்வளவு அழகா. அதனால தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவே. அழகா சுடா பரமாணிக்கணும், பறவையா நிக்கணும், மீனா இருக்கணும், ஒரு கைங்கரியம் பண்றவரா இருக்கணும், இல்லாட்டி பட்டு போன மரமா இருக்கணும், செண்பகமா இருக்கணும். பார்த்தாரா இத விட இன்னொரு பெருசா யோசனை என்னடா, அண்ணனைய பொற்குவடா. திருமலையில ஒரு சிகரமாக மலையுடைய முகடு இருக்கு இல்லையா, சிகரம் சிகரமா இருக்குதா. வேங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. நாளைக்கு சொன்னாதான் சத்தங்கிழமை முடிப்பேன். எல்லாரும் அவாவா தந்தனியா எழுதி சொல்லுள்ள வேங்கடாத்ரி அப்படின்னு சொல்லுங்க. வேங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. 7 மலைகள். வேங்கடாத்ரினா பாவங்களை குசுங்கும்படியான மலை, சேஷாத்ரினா சேஷனே மலை, ஆதிசேஷனே மலையா இருக்காது அதனால சேஷாத்ரி. வேங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி, வேதமே மலையா இருக்கிறதுனால வேதாத்ரி. கருடன் கொண்டு வந்து போட்ட ஒரு மலை அதனாலே கருடாத்ரி. ரிஷபாசுரனுக்கு மோட்சம் கிடைச்ச மலை அதனால ரிஷபாத்ரி. அஞ்சனாதேவியே தபச பண்ணி ஆஞ்சனேயன் கிடைச்ச மலை அதனால அஞ்சனாத்ரி. சகலவிதமான ஆனந்தத்தையும் தரக்கூடிய மலை அதனால ஆனந்தாத்ரி. வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. இந்த ஏழு மலைகள் பேரை யார் சொல்றாலும் அவளுக்கு எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் சுவாமியோட விதவிதமான அனுபவங்கள் கிடைக்கும்னு சாஸ்திரம். பேர்பட்ட மலை அப்படின்னா ராகவேந்திரர் ஏறின மலை, சங்கரர் ஏறின மலை. ஏன்னா சங்கரர் தான் அங்க ஆகர்ஷண யந்திரத்தை வச்சிருக்கார். நல்ல கூட்டம் எதிரா அப்படின்னு பார்த்தா ஒண்ணு காஞ்சி காமக்கோட்டி மடத்துல காஞ்சி காமாட்சி கூட்டம் வரும். அந்த கூட்டம் எங்கடானா திருமலை திருப்பி எங்கடான ஆதிசங்கர பகவத் பாதர் வச்ச அந்த ஆகர்ஷண யந்திரத்துடைய பலம் திருப்பதிக்கு மட்டும் கூட்டம் வந்து என்ன வேணா தெலுங்கானா இஷ்யூ இருக்கட்டும் கூட்டம் வந்துட்டு அவர் மாதிரி கூட யாருக்குனா சங்கர பகவத் பாதர் ஏறின மலை, ராமானுஜர் முட்டி போட்டு ஏறின மலை, சுவாமி ராகவேந்திரர் ஏறின மலை, வாதிராஜன் போன்ற மகாத்மாக்கள் ஏறின மலை, எத்தனையோ பெரியவா பெருமாளை பிரத்யட்சமா பார்த்த மலை, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பு நிகமாந்த மகாதேசிகள் சொன்ன மலை, நாஸ்திகர்கள் கூட ஏற மலை. மலை ஏறி சீனிவாசன் பார்க்க மாட்டான். நிறைய பேருக்கு ஒரு ஹாபி உண்டு, அது தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, அவர் மாசம் ஒரு தடவை திருமலைக்கு போயிடுவார். நாங்கள் இப்போ உனக்குதான் சுவாமி ஆகாது ஏன் போறீர் அப்படின்னு, அவங்க எனக்கு சுவாமி தான் ஆகாது திருப்பதி மலை ஆகும் அப்படின்னு. சீனிவாசனை கண்டா தான் நமக்கு ஆகாது, ஆனா திருமலையை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல்பல் மலை அதுதான். அப்படி மேலே ஏறி இறங்கி நான் ஃப்ரெஷ்ஷா இருந்துப்பா, சனிக்கிழமை போவேன் கடகடன் ராத்திரி மலை ஏறுவேன் காத்தால போகலாம். அந்த குளம் இப்போ பேர்லாம் அந்த குளத்தை குளிச்ச வச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எல்லாம் நல்ல தண்ணிப்பா. நீங்கெல்லாம் என்னவோ உமாச்சின்னு சொல்லிட்டு வீண் அடிச்சுட்டு இருக்கீங்க, அவர் எங்களை சொல்லுவார் நீங்களா சாமி ஆசாமி பூதன் அளந்துட்டு இருக்கு. அந்த மலை ஏறு நம்ம கூலி ஜாலியா சாப்பிடு வண்டி எப்படி ஊருக்கு வந்துருவாரு, உள்ள போய் சீனிவாசனை பார்க்காதேன்னுவாரு. ஆனா ஆழ்வார்கள் அப்படிதான் சொல்றார், மலையப்பனை பார்க்கவே வேண்டாம், மலைய தரிசனம் பண்ணாலே போதும், ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. குலசேகர ஆழ்வார் சொல்றார், அந்த மலை சிகரமா இருந்ததுன்னா தலைக்கு மேல ஒரு பக்கம் அழாக வராகர் இருப்பார், இன்னொரு பக்கம் சீனிவாசன் இருப்பார், நடுவில் ஒரு புஷ்கரணி இருக்கும், பெருமாள் சம்பந்தா மாதிரி ஆயாச்சு, பாகவதா வந்துட்டு போயிட்டுமே இருப்பா, பாகவத சம்பந்தம் பகவத் சம்பந்தம் ரெண்டும் கிடைச்சிடும், ஹாயா இருக்கான். தலைக்கு மேல அப்படியே எல்லா மண்டைக்குள்ள போய் கொடை இருந்தோம் இல்லையா, திருமலையில சிகரமா இருந்துட்டா பெருமாள் பாகவதா மட்டும்தான் தலையில இருப்பான். நமக்கு கண்டது மேல உட்காந்து தலைக்கு மேல வேலை இருக்கணும், நான் முடிவெட்ட போவோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேலை கிடையாது. ஆனா திருமலையை சொல்லுவான் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கா, தலைக்கு மேல பெருமாள் இருக்கார், வராகர் இருக்கார், பாகவதாதாரா. அப்ப நம்ம தலைமையில இப்படி யாரா நடந்துட்டே இருந்த எவ்வளவு நன்னா இருக்கும். அப்ப அகம்பாவம் வராது, மகக்காரம் வராது, பயம் வராது, கவலை வராது, தைரியம் போகவே போகாது, போனாதானே பயம் மனத்துல சந்தோஷம் நிரந்தரமா இருக்கு. அதனால சொல்ற அண்ணனைய பொற்குவடா திருமலை சிகரமாக நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பக்தியுடைய பரிமாணம். இன்னைக்கு ராத்திரி திருப்பதி மலையை நினைச்சு படுத்துக்கோங்க, பிடிச்சு பாரு போல என்ன இருக்கும். ஒரு நாள் நான் பண்டரீபுரம் நினைச்சு படுத்து பாருங்க, ஒரு நாள் நான் தாமிரபரணி நதியில் படுத்து பாருவோம், ஒரு நாள் ஸ்ரீரங்கம்னு நினைச்சு படுத்து பாருவோம். அப்ப தெரிய வித்தியாசம். அப்ப தானாகவே அந்த மலை நடத்திலையும் அந்த திவ்ய தேசத்து நடத்திலையும் அபிமானமுடைய பக்தர்கள் தானாக வருவார். இவ்வளவு வசதி எதனால சொல்ற அண்ணனைய பொறுக்குவடம். அப்ப டெய்லி நிறைய பாகவதாளுடைய லீலையை பார்க்கலாம், பெருமாள் என்னெல்லாம் லீலை பண்றாரோ அத்தனை அனுபவம் சொல்லாங்க. திருமலைக்கு தெரியாம ஒரு லீலை நடக்காது. திருமலையில தான் ஹாத்திராம் பாவாஜின்னு ஒரு பாகவத கிரந்தம், அப்படி ஒரு பக்தர் பெருமாளுக்கு ராத்திரி போர் அடிச்சிருந்தா அவரோட குடிசைக்கு போய் கதவை தட்டி ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருப்பான், டெய்லி பெருமாள் தோத்துட்டே இருப்பான். அஜிதன்னு பேர் பெருமாளுக்கு, தோல்வியே தெரியாதவனா பக்தன் கிட்ட தோத்துட்டே இருக்கானா ஏண்டா அப்படின்னா அது ஒரு சுகம், என் பக்தன் ஜெயிக்கிறது தானே சுகம். அதனாலதானே பீஷ்மர் ரகமான ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான். பீஷ்மர் சொல்றார் கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணான். ஒரு நாள் பகவான் கோவந்து சக்கராயுதம் எடுத்துன்னு வந்துட்டான். அர்ஜுனன் கேட்கிறான், சாயங்காலம் ஆயாச்சு அதெல்லாம் சமாதானம் ஆக்கி ஐஷன் வந்துட்டான். அர்ஜுனன் கேட்கிறான், ஹண்டா கிருஷ்ணா இப்படி போய் பண்ணிட்டியாடா, பீஷ்மர் அம்பு போடுறான்னு எனக்கு தானே கொடுத்துருக்காய், நீ எதுக்கடா நீங்க ஆயுதம் எடுத்தேன்னா. இல்ல பீஷ்மர் சொல்லிட்டா அவன் இன்னும் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டா, வயசானவர் இதற்கு சத்தியசந்தன்னு பேர் எடுத்துட்டா, இப்ப நான் ஆயுதம் எடுக்கலன்னா என் பீஷ்மரோட பேர் கெட்டு போயிடும். நமக்கு ஏற்கனவே பொய்யன்னு தான் ஒரு பேர் இருக்கு, நம்மளோட சத்தியத்தை நம்புறதுக்கு ஆளே கிடையாது. அதனால பத்தோட ஒண்ணு பதினொன்று அத்தோட இது ஒண்ணு ஹாலவோ என் பீஷ்மன் தோக்கப்படாதுன்னு கவுண்டே எப்ரதி சாணிஹி நமே பக்த பிரமஷ. சுவாமி நம்மளை தோக்க விடவே மாட்டார், நன்னா நினைச்சோம் பகவான நம்பினார் கெடுவதில்லை. நான்கு மறை என்ன வேணா ஆகும், நம்ம பக்தியோட சொன்னோமோ பக்தி இல்லாம அட்டன் பண்ணாமோ தெரிஞ்சோ தெரியாமல் ராதேகிருஷ்ணன் ஒரு தடவை சொல்லியிருப்போம் இல்லையா, கோவிந்தான் ஒரு தடவை சொல்லியிருப்போம் இல்லையா, மறந்து போய் தன் பிள்ளையின் பெயர் நாராயணா சொன்னதுக்கே சுவாமி கிருபை பண்றான். அஜாமியன் அஜாமியன் நாராயணான் கத்திட்டான். அப்ப சுவாமி வைகுண்ட லோகத்திலே ஜெயவஜியாவை தள்ளி தள்ளினாதான். நெடுங்கிறா ஜெயவஜியா சுவாமி என்னாச்சு, எதுக்கு எங்களை வைகுண்டத்திலே தள்ளி விடுறீர்கள் அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னாராம், அவன் நாராயணா கத்துறான்டா ஓடுறா அப்படின்னு. உடனே ஜெயவதியா சொன்னா ஒரே ஒரு நிமிஷம், ஒண்ணும் இல்ல, அவளுக்கு என்ன சொல்லக்கூடாது தெரியும் சுவாமிக்கு, அது உங்களை நினைச்சு சொல்லல பிள்ளைய நினைச்சுட்டு சொன்னான். சுவாமி அவளை பேசவே விடல. நாராயணான்றது என் பேரு தானே, கன்ஃபார்ம்டு தானே, ஆமா நான் போ அவனை காப்பாற்றணும், எதுக்குடான் நாராயணன் என் பேர், அவ்வளவுதான், அவன் யார வேணா நினைச்சுட்டு சொல்லட, நாராயணான்றது என்னுடைய பெயர் புரிஞ்சாச்சு சுவாமி. அப்ப சுவாமி அவ்வளவு கருணா சாகர், நம்ம ஒரு தடவை சொன்ன நாமத்தில் ஒரு தடவை கேட்ட சத்சங்கம், ஒரு தடவை போன திவ்ய தேசம், ஒரு தடவை பண்ண பஜனை, ஒரு தடவை பண்ண பூஜை, ஆயுசுக்கும் சுவாமி மறக்க மாட்டார். ஆனா சுவாமி மறப்பாரா எதனா, நம்ம ஒரு தடவை நாம சொல்லிட்டோம்னா நம்முடைய பாபங்களும் மறந்து போயிடுறோம். எப்படிதான் மறக்கிறாருன்னா, நம்ம பாபம் பண்ண டேட்டு வரைக்கும் மறந்து போயிடுறோம். அந்த நாள் ஞாபகம் இருந்தா பாபம் ஞாபகம் வருமே. நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்தாலே பயம்டா அப்படின்னு. சில பேருக்கு ஒவ்வொரு டேட் அலர்ஜி இருக்கும், எனக்கு தீபாவளினா பயம், பொங்கல்னா பயம், நிறைய பேர் நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பேன். சுவாமி அந்த டேட்டையும் மறந்துடுறான், ஏன்னா அது ஞாபகம் இருந்தா இவன் பண்ண பாபம் ஞாபகம் இருக்குன்னு நாள் முதற்கொண்டு மறந்துடுறான். ஸ்மிருதி அவ்வளவு அவிஸ்மிருதின்னு சொல்ற சுவாமிய, அவருக்கு மறதியே கிடையாது, அவருக்கும் ஒரு மறதியா, நம்ம பண்ண பாபம் பண்ண நாளையும் மறக்கலாம். அதனால திருமலை திருப்பதியில ஒரு சிகரமா இருந்துட்டேன்னா டெய்லி பெருமாள் நின்றுடே இருப்பார், சீனிவாசன் நின்றுடே இருப்பார், வராகர் உக்காந்துட்டே இருப்பார். சமயத்தை நாங்கள் அடிய பேர் மலையேறுவோம், இது வரைக்கும் எத்தனை தடவை அடியன் மலையேறி இருக்கணும், மலையேறும் பொழுது எல்லாம் ஆரம்பத்திலேயே வராகர் சத்த போட்டு வந்துடுவார். எவ்வளவு தூரம் நாங்கள் நடக்கணும் அவ்வளவு தூரம் ஒரு வராகம் எங்களோட நடந்து நடந்து வரும், இது வரைக்கும் நடந்து எத்தனை தடவை அடியன் நடந்திருக்கேன் திருப்பதி மலைக்கு ஏறின ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எங்கேந்தா ஒரு காட்டு பன்றி வரும், நாங்க கோவிந்தா கோவிந்தா அது எங்க கூட பதில் சொல்லிட்டே ஒரு சிதியில தானா அந்தருப்பான இன்னி வரைக்கும். அப்ப ஒரு சிகரமா இருந்துட்டோம்னா ராமானுஜர் ஏறுவார், விஸ்ராந்தியா உக்காடுவார், சங்கர பகவத் பாதர் ஏறுவார், விஸ்ராந்தியா உக்காடுவார், ராகவேந்தர் அப்ப பெருமாள் பாகவதா ரெண்டு பேரையும் சுமக்கிற ஒரு சுகம். இப்ப இந்த ரூஃப் இருக்கு, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், இப்ப எல்லாம் பாகவதா, ஏன்னா சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கோம், சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கோம், ரூஃப் கனடா பலம்னா நம்மள தாங்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ராகவேந்தருக்கு மேல உத்தரமா இருக்கு, ரெண்டு கிடைச்சிருந்தோம் இருக்கு, நம்மள தாங்கிட்டு நம்மளே தாங்கிறது வசத்தின்னா. அப்ப ராகவேந்திரர் ராமானுஜர் ஆதிசங்கர பகவத்பாதர் மகாபிரிவால மலையேறியிருக்கான், மகாபிரிவா சுங்கேரி பிரிவா எத்தனையோ பிரியவா திருமலையில ஏறியிருக்கான். அப்ப இத்தனை பிரிவா ஏறியிருக்கான்னா அந்த சிகரத்துக்கு ஒரு பலம் உண்டு இல்லையா, பெரியவாள்லாம் ஏறணும் அன்னைக்கு அந்த சிகரத்தை நின்றுட்டு இருந்தே அப்படின்னு. திருமலையில பார்த்தோம்னா விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் உண்டு, அதுதான் திருமலையோட பீக். அந்த இடத்துல தான் பகவானுடைய திருவடியை மட்டும் வச்சிருப்பான். எத்தனை பேர் பார்த்துருக்கேன், ரெண்டு பேர் போனேன்னா கட்டாயம் பாருங்கோ, இந்த சிலா தோரணும்னு ஒன்று இருக்கும், தனியாக திருமலையிலேருந்து அப்படி மேலே போனோம் பஸ்லையோ இல்லாட்டி ஜீப்லையோ உங்க சொந்த வண்டியில அப்படி மேலே போனேன்னா அதுதான் திருமலையோட உசரமான இடம். அந்த இடத்த தான் பெருமாள் நேர வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்தார். அங்கேருந்து பார்த்தா இந்த திருமலை கோவில் அவ்வளவு அழகா தெரியும், திருப்பதி கோவில் நம்ம தான் திருப்பதின்றோம், ஆந்திராக்கார திருமலை 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 விடுதான் சொல்லுவா, திருப்பதினா கீழே திருச்சானூர் கீழ் திருப்பதி தான் திருப்பதின்னு சொல்லுவான், திருமலா திருப்பதி பஸ்ஸே பார்க்கலாம், திருமலை டு திருப்பதினு தான் போட்டுருவான், கீழ் திருப்பதி மேல் திருப்பதி நம்ம சொல்லாம சொல்ல மாட்டான், திருப்பதினா கீழே தான் திருமலைனா மேலே தான். இப்ப திருமலையில சுவாமியோட திருவடி இருக்கு, அவ சிகரமா இருந்தா சுவாமியோட திருவடி நின்று இருக்கும் இல்லையா, அதனால ஆழ்வா சொல்ற அண்ணனைய பொற்குவடா மருந்தவர்த்தன் ஆவே, எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதா, அப்படி திருமலையா இருக்க மாதேனா, கோவர்த்த மலையா இருந்தா கிருஷ்ணன் தூக்கி நிற்பானே அழகா தூக்கி, ஏழு நாள் சுவாமி நின்னாரு, ஹிமாச்சலமா இருந்தா பார்வதி தேவி உட்காந்து தபசு பண்ணுவாரு, கைலாச சிகரமா இருந்தா சிவபெருமான் மேல உட்கார்ந்து பாத்தியா, அப்ப ஒரு மலை சிகரமா இருக்கிறதும் பாக்கியம், தண்டத்துக்கு மனுஷனா இருக்கேன், நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா டிவி பார்த்துட்டு ஊர்கதையெல்லாம் பேசிட்டு அடுத்தவா குற்றத்தையே கவனிச்சுட்டு டெய்லி சாப்பிட்டு ஆய் பூச்சா போயிட்டு கொசு அடிச்சுட்டு அடுத்தவாளை பத்த பிதப்பா நினைச்சிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு, இதை விட திருமலை திருப்பதியில ஒரு சிகரமா இருக்கிறது அகோபாக்கியம் அகோபாக்கியம். அண்ணனைய பொற்குவனா அருந்தவத்தன் ஆவேன், பறவையா இருக்கணும்னா மீனா இருக்கணும்னா அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருக்கணும்னா செண்பகமா இருக்கணும்னா பட்டு போன மரமா இருக்கணும்னா சிகரமா இருக்கணும், எத்தனை வெரைட்டி பாருங்க. நம்மெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததான பக்தியுடைய ஒரு பரிமாணத்தை ஆழ்வார் சொல்றார். உடனே அடுத்தது சொல்றார், வானாலும் மாமதிமேல் வெண்குடைக்கு மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியில் தேனா பூஞ்சோலை திருவேங்கடமலையில் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆதீனே. வானாலும் மாமதி போல் வெண்கொடை கீழ் வீற்றிருந்து, இந்த ராஜாக்கெல்லாம் ஒரு கொடை கீழே உட்காந்துப்பான். அது ஒரு தர்மம் உண்டு, சிம்ஹாசனத்திலேயே ஒரு கொடை அப்படி உண்டு. பெருமாளுக்கு ஆதிசேஷனே கொடை, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம், ராமருக்கு பட்டாபிஷேகம் பக்கத்துல பரதன் கொடையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சித்திரம். எல்லா இடத்துலயுமே அந்த கொடைன்றது ரொம்ப அவசியம். இந்த திரிசூர் பூரில் எல்லாம் பார்க்கலாம், அந்த கொடை தான் முக்கியம், சுவாமியே முக்கியம் இல்லைங்க. திரிசூர் பூரில் எதா பார்ப்பான்னா இந்த கொடையை சுத்துறது, கொடையை மாத்திரம் தான் எல்லாரும் பார்ப்பான். யாரும் சுவாமியை பார்க்க மாட்டான், யானையை பார்க்க மாட்டான். இந்த கொடை 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 தான். மெட்ராஸ் ஒரு பழக்கம் உண்டு, புரட்டாசி மாதம் வந்துருந்தா மெட்ராஸ்லேருந்து திருப்பதிக்கு ஒரு கொடை போகும். அந்த கொடையை சேவிக்கிறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. இந்த வருஷம் அந்த கொடைக்கு ஒரு வைபவம் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவான். 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கொடையை பார்க்கறதுக்கு. வரவாளுக்கு அன்னதானம், கொடைக்கு பூஜை அலங்காரம், கொடை அப்படியே கிராஸ் பண்ணி போகும் மெட்ராஸ் வருடத்தை எங்களுடைய திருப்பதி போகும். அதுக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு கொடைக்கு எவ்வளோ செலவாக இது பண்ணி வரணும், 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு பேப்பர்லாம் அவ்வளோ ஒரு பக்க லெவலில் அட்வர்டைஸ் பண்ணி கொடுத்து அதை டிவியிலலாம் வீடியோவில் காமிச்சு கிளிப்பிங்கில் காமிச்சு ஃபேஸ்புக்கில் அவாவா ஃபோட்டோவா எடுத்து போட்டு ஒரு கொடைக்கு இவ்வளோ பாக்கியமான சுவாமியோட போகணும். அது ஒரு பெரிய பாக்கியம். காசி யாத்திரை ஒரு கொடை பிடிக்கவே நம்ப யாரும் காசிக்கே போகல, அப்படினால காசி யாத்திரை. ஆனால் சுவாமியோட ஒரு கொடை, ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு கொடைன்னு உண்டு. அது எப்படியும் ஆழ்வாசோ நல்ல வெண்கொற்ற குடையினும் நல்ல வெள்ளையா இருக்குன்னா, வானாலும் மாமதி போல் வெண்குடை கீழ் நல்ல பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு உட்காந்து ராமச்சந்திர மூர்த்தியெல்லாம் அப்படி உட்கார்ந்து இருந்தா அந்த மாதிரி வானாலும் மாமதி போல் வெண்கொடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி. மன்னவர்த்தம் கோணாகினா ராஜாதி ராஜன் எம்பரர்னு சொல்றா இல்லையா. அஸ்வமேத யாகம் பண்ணி தசரதர் தாங்கான் ராஜாதிரான் சார்வபௌமன்னர். சார்வபௌமன்னா இந்த பூமிக்கு முழுக்க அதிபதி ஏகராஜன் அப்படின்றது. மாவீரன் அலெக்சாண்டர் பிரிட்டிஷ்கார் அவர் காலம் இருந்தா பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் அவர் பிடிச்சிருந்தான். அந்த மாதிரி இருக்கிற மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியன், அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜ வாழ்க்கை. பரிசுத்த மகாராஜா மாதிரி, பகவான் ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி, அம்பரீஷ சக்கரவர்த்தி மாதிரி, லோகமே என்னுடையது, எல்லாரும் இவனுக்கு அடிமைப்பட்டவர்கள், வாழும்படியான ஒரு ராஜாதி ராஜ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்ப என்னடா வேணும்னா, தேனா பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் அழகா தேன் வழியும்படியான பூக்கள் நிரம்பியதான சோலைகளால் நிரம்ப பெற்றதான திருவேங்கட மலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேன். திருவேங்கட மலையில ஒரு நதியா இருக்கணும்ன்ற, இப்ப கங்கா யமுனா சரஸ்வதி தாமிரபரணி சந்திரபாகா நிறைய நதி இருக்கணும். இந்த நதிகளுக்கெல்லாம் என்னடா பாக்கியம்னா, ஸ்வயம் சுவாமியே இதில் லீலை பண்ணுவோம். யமுனை முழுக்கவே கிருஷ்ண லீலா தான். அதனாலதான் அழகா வல்லபாச்சாரியார் யமுனாஷ்டகம் அப்படின்னே ஒன்று சொன்னார். சுவாமி நம்மாழ்வார் தாமிரபரணி நதியை பத்தி சொல்லும் பொழுது ஆச்சரியமா, உண்ணும் சோறு படுகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று. தாமிரபரணி நதியே ஸ்வயம் கண்ணன் அப்படின்றார். காவேரி கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா. இன்னைக்கும் பார்த்தோம்னா 108 திவ்ய தேசத்துல காவேரி ஆத்தங்கரில் தான் திவ்ய தேசங்களே ஜாஸ்தி. நிறைய திவ்ய தேசங்கள், ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாமே காவேரி மாதாவுடைய மடியில தான் உண்டு. அவளாக கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுன்னு திருமழி ஆழ்வார் திருக்குடந்தை சார்ங்கபாணி ஆறாவதுன காவேரியை முன்னிட்டுதான் ஸ்தோத்திரம் பண்ணார். அவ்வளவு அழகு அந்த காவேரி. அப்ப அவளுக்கு நல்லா பகவத் விஷயங்கள் தெரியும், தாமிரபரணிக்கு தெரியும், சந்திரபாகா அவ அனுபவிச்ச மாதிரி பாண்டரன் அனுபவிக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனையோ பாகவதாளுக்கு சந்திரபாகா நதிக்கரில்தான் பாண்டரன் அவ்வளவு லீலைகள் காட்டி கொடுத்துருக்கான். டெய்லி பகவான் சந்திரபாகா நதியில தீர்த்தம் ஆடிட்டுதான் இருக்கான். யமுனை கேட்கவே வேண்டாம், ராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய அவ்வளவு அழகா தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சு 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு பகவான் சரையுல தான் இறங்குறார் அப்படின்னு ராமாயணத்துல காண கிடைக்கிறது. ஹரிதாசின்னு ஒரு மகாத்மா இருந்தார், தென்னாங்கூர். நம்ம ஜெயகிருஷ்ண தீட்சிதருக்கார் விட்டல் தாஸ் விட்டல்தாஸோட குரு தென்னாங்கூர்ல அவர் கங்கையில இறங்கிதான் ஜலசமாதி அடைஞ்சார். பெரிய பெரியவா துங்கபத்ரா நதிக்கரையில இன்னைக்கும் ராகவேந்திரர் அவ்வளவு அழக ஆச்சரியமா ஜீவ சமாதியில இருக்க, ஆலந்தியில இந்திரயாணி நதிக்கரையில தான் ஆச்சரியமா ஞானேஸ்வரர் தபசு பண்றார். இன்னைக்கும் வெளியே காலம்பர துங்கபத்ரா நதிக்கரையில ராகவேந்தர் பாதுகை போல் நடக்கிற சப்தம் பல பேருக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் இந்திரயாணி நதிக்கரையில வெளியே காலம்பர ஞானேஸ்வரர் வந்து தீர்த்தமாடுறது அறியவே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப ஒரு நதியா இருந்தா நிறைய அனுபவிக்கிறாங்க வாழலாம். அதுலயும் ஆழ்வா சொல்றார், எங்கேயோ உற்பத்தி ஆகி எங்கேயோ ஓடுற நதியாகி கடல்ல போய் கலக்கப்படாது. அது காவேரி மாதிரி நதியா இருந்தா பிரச்சனை, கர்நாடகாவும் வேணுன்வா தமிழ்நாடும் வேணுன்வா, கடைசியில ரெண்டு பேருக்கும் இல்லாமல் அது எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. தாமிரபரணி தான் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே முடிகிற ஒரே நதி அது தாமிரபரணியோட விசேஷம். பாலாறு ஒரு நதி உண்டு எனக்கு தெரிஞ்சு, என் ஆயுசுல 38 வயசுல அதுல தண்ணி ஓடி நான் பார்த்ததே கிடையாது. மண்ணு 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 மட்டும்தான் இன்னி வரான நல்ல அகலமான நதி. கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் பார்த்தாலே பயமுறுத்தும். கோதாவரி நதி கனடா பாத்தீங்கன்னா அந்த கோதாவரி நதி தீரத்துல பத்ராச்சலம் நிறைய உண்டு. ஆனா ஒரு ஆழ்வார் சொல்றார், இந்த திருமலையில அப்பப்ப மழை பெய்யும். இன்னைக்கும் திருமலையில அப்படி நடந்து போனோம்னா ஒரு ஸ்ட்ரெச் அப்படி ரோட்ல நடக்கும், கடைசியில எல்லாப்படியும் ஏறி இறங்கிட்டு இந்த நரசிம்மர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல இறங்கணும்னா இந்த ரோடுலயே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மலையோரம் நடந்து போகும். அங்க பார்த்தோம்னா ஒரு பாறையில 365 நாளும் ஜலம் வழிஞ்சிட்டே இருக்கும். அதுவும் மழையில அங்கங்க 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 அங்க தண்ணி கொடுக்கும். இந்த ஆகாச கங்கை இருக்கு பாருங்க திருமலையில, அது மலைக்குள்ளேந்து வரும். எங்க போய் முடியறதே அது 800 ஓட மாதிரி வரும். அதுதான் சுவாமிக்கு நித்தியம் தீர்த்தம். அந்த ஜலம் எல்லாம் திருமலையை விட்டு வெளில போகவே போகாது, திருமலையிலேயே உற்பத்தி ஆகும், திருமலையிலேயே பாயும், திருமலையோட முடிஞ்சு போகும். ஆழ்வார் சொல்றார், எனக்கு திருமலையிலேயே உற்பத்தி ஆகணும், திருமலையிலேயே ஓடியாது இருக்கணும், திருமலையோட முடிஞ்சிடும். ஜென்மம் அப்படி இருக்கணுமா? எங்கடானா நம்ம பிறந்தது திருமலை, வாழ்றது திருமலை, முடிய போறது திருமலை. நம்ம எல்லாம் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம், கடைசியில டோம்பிலேயே துப்ப கொட்டிட்டு இருக்கோம். அதான் நடந்தது ஆறும் எதிராசுகம் அப்படின்னா எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்துலயே வாழறது, அந்த இடத்துலயே ஜீவிக்கிறது, அங்கேயே முடியறது பரமசுகம். என்னமோ ஓடி எங்கேயோ ஓடி வந்து ஓடிட்டு இருக்கோம், எங்க ஆரம்பிச்சோம்னு தெரியல, எங்க ஓடிட்டு இருக்கோம்னு தெரியல. ஏதோ அப்பா மனசாந்திக்கு சொந்த ஊரை போய் பார்த்துட்டு கடைசியில யாராவது வீடு 10 பேர் வாங்கி மாத்திருப்பான், அந்த வீட்டை போய் பார்த்து எங்க வீடு அப்படின்னு. அவ ஏதோ நல்லவாளா இருக்கிறனாலும் அவங்க அடிக்காம உதைக்காம விடுறான். எங்க தாத்தா வாங்கி உங்க வச்சுக்காது, எங்க தாத்தா காலத்துல விற்றாச்சு அப்படின்னு. அது ஒரு 10 கை மாறி இருக்கும், அதை அத்தனை ரெனவேட் பண்ணி முடிச்சிருப்பான், எங்க வீடு அப்படின்னு. இப்படி அபிமானம். இதை விட திருமலை பிறந்த இடம் திருமலை, வாழ இடம் திருமலை, கடைசி காலம் திருமலை, முடிஞ்சது திருமலை, அவ்வளவுதான். ஆனா ஆழ்வாசல திருமலையில காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேன், எனக்கு அப்படி ஒரு ஜென்மா கிடைக்காது. இப்ப திருமலையில காணாரா இருந்தா என்னடா பிரயோஜனம்னா, பெருமாளை தயார் அப்படி சுத்திட்டு வருவாங்க. அப்ப இங்க நதி எல்லாம் அப்படி அழகா அருவி எல்லாம் கொட்டிட்டுனா தாயார் சொல்லுவா, சுவாமி அதுல போய் குளிக்கலாமே அப்படின்னு. உடனே பெருமாள் தாயாரும் நிறைய ஜனங்கள் போக முடியாத இடமெல்லாம் உண்டு திருமலை. நம்ம மலையேறி போனாலே திருட்டை வந்து தூக்கிட்டு வருது சமயத்துல, இதுல எங்க உள்ளுக்குள்ள நுழையிறது. அப்ப அந்த அருவியில் எல்லாம் போய் தாயாரும் பெருமாளும் குளிப்பா. அப்ப நம்ம ஜலமா இருந்தோம் சொன்னேன், பெருமாள் தலைமையிலே தப்பு நாலு தட்டு தட்டலாம் பாருங்க. ஆனா சுகமா பெருமாளுடைய சடாரி நம்ம தலையில வாங்கிட்டாலே சௌக்கியம்னா, பெருமாளுடைய அந்த சுருள் சுருளான கேசத்துல அப்படி ஜலமா வந்து விழ, பெருமாள் அப்படி தலையெல்லாம் அப்படி பண்ண, அவர் தலைமையில விழுந்து நெத்தியில விழுந்து கண்ணில் விழுந்து மூக்குல பட்டு செங்கடி வாய் தொட்டுண்டு அப்படி கயிற்றுல இறங்கி உடம்பெல்லாம் தொட்டுண்டு, அவர் அழகாக இடுப்பெல்லாம் தொட்டுண்டு தொடையெல்லாம் தொட்டுண்டு திருவடியில இறங்கி அப்படி விழுந்தோம்னா சுகம்தான். மனுஷனா இருந்து பெருமாள் தொட முடியறதுதான் இல்லையே. பாண்டவங்க போய் திருவடியை தொடர்ந்து அவகாவோகன்றோம், சந்திரபாகா ஜனத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றான். குருவா இருக்கிற அப்படி சந்திரத்தை அபிஷேகம் பண்ணுவான், சந்திரமா இருந்தா அப்படியே பகவான் மேலி முழுக்க அப்படி தடவி பார்க்கலாமோன்னு. அதனால ஆழ்வார் சொல்றார், நான் ஒரு திருமலையில காணாரா இருந்துட்டேன்னா அடர்மேல் மங்காவோ சீனிவாசனோ அழகா குளிக்க வந்தானா அவ திருமேனிய சுட்டு இருக்கு. அவ பெருமாள் வேணுட்டேன் ஜலத்தை பிடிச்சி தாயார் மேல அப்படி தெளிக்கிறான், தாயார் ஜலத்தை பிடிச்சி பெருமாள் மேல தெளிக்கிறான். அப்ப ஒரு அருவியா இருந்துட்டேன், ஒரு நதியா இருந்துட்டேன் திருமலையிலன்னா இந்த விசேஷமான லீலைகள் யாருக்கும் கிடைக்காத லீலைகள். நம்ம திருமலை என்ன பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம், சரகண்டின்வா கோவிந்தான் அப்பாடா அண்ணா பார்த்தாச்சும், ஹோட்டல் போகலாமா சாப்பிடலாமா ரெஸ்ட் எடுக்கலாமா லட்டு வாங்கியாச்சா கீழே இறங்கலாமா சாயங்காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறினா காத்தால பாம்பே வந்து நாளைக்கு ஆகிடுவோம், அவ்வளவுதான் கதை. திருப்பி அதே வடாபா அதே கூட்டம் அதே கொடை அதே குடைச்சு போட்ட ரோடு அதே பாவப்பட்ட நோம்பி வில்லி அவ்வளவுதான். இதேதான் குழம்பிட்டே இருக்கும், ஊற உடச்சுட்டே இருக்கான். திடீர்னு ஆட்டோ நாலு பேர் ஏறலாம்னா திடீர் ஏறக்கூடாதுன்னா அவால்தான் வரான் இறங்குன்னா நமக்கு ஒண்ணு புரியல. ஏன்னா பத்து வருஷம் ஆண்டு இருக்கு, இன்னி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா நாலு பேர் ஏற்றுவேன்னா திடீர்னு பார்த்தா நாலு பேர் ஏறப்படாதுன்றான், ஒண்ணும் புரியாது. ஓடிட்டே இருக்கு அவ்வளவுதான். ஒண்ணு மண்டே மாதிரி டியூஸ்டே மாதிரி ஓடு, ஞாயிற்றுக்கிழமை மேஜர் சட்டம் ஓடு, ஓடிட்டே இருக்கீங்க வந்தா தானா ஒரு ஓட்டம் வந்துருது. சகவாச தோஷம் நமக்கே டென்ஷன் ஆயிடுறீங்க வந்தா. திருவனந்தபுரம்லாம் போயிருந்தா ஹாயா இருக்கும், இங்க வந்தா காத்தாலேருந்து பரபரப்பா சீரியல பாத்து பாத்து நமக்கே ஒரு டென்ஷன் வந்துடுது. என்னாச்சு நம்மளே ஒரு டென்ஷன் ஆகுது. அப்புறம் பார்த்தா பாம்பே அதா சகவாச தோஷம் தான் இருப்பிடம் வந்தாலே வந்துடும் இல்லையா. பி ஏ ரோமன் வெஞ்சுவாரிய ரோம் மாதிரி பி ஏ மும்பைக்கார் அவ்வளவுதான், ஓடினாத்தான் முடியாது. தேவே நத்த மாதிரி போனா எல்லாரும் கேவலமா பார்ப்ப, யாரு இது பாம்பே சுதுசு போல இருக்கே. வண்டியில ஓடணும், ஆட்டோல ஓடணும், தெருவில் நடந்தா ஓடணும், ஓடினே இருக்கணும். காய்கறி வாங்கினா வேகமா வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணா வேகமா வாங்கணும், ஆட்டோ பிடிக்கணும் வேகமா, எல்லாத்துக்கும் வேகம். ஆனா வேகம் அங்க போகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேங்க. இந்த வேகம் மைதானத்தை போகிறதுக்கு ஒரு வேகம் இருக்கானா, அது பரவாயில்ல பொறுமையா பாத்துக்கலாம். அதுல வேகமே வர்றதுல மும்பை வாடாங்க, அது ஏன் எனக்கு தெரியல. இப்படி வேண்டி இருக்கு. அதே திருமலையில இந்த காணாரா இருந்து அவ்வளவு சுகம், அதனால ஆழ்வார் சொல்றார், தேனார் பூஞ்சோலை திருவெங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆதி. அதுலயும் பெரியவாள்லாம் கூடுமான வரைக்கும் ஜனங்கள்லாம் இல்லாத இடமா பார்த்து தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ண மகாபெரியவாள்லாம் கரடுமுருடான பாதையிலதான் திருமலையில ஏறி இருக்காருன்னு காண கிடைக்க, யாரும் இல்லாத இடமா பார்த்து அங்க இருக்கிற நதியில குளிச்சுட்டு அந்த திருமலையில குளிச்சுட்டு அங்கேயே ஓரத்துல உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவோம். அப்ப ஒரு காணாரா இருந்துட்டோம்னா பெருமாளை தொட்டுடலாம், தாயார தொட்டுடலாம், பாகவதால தொட்டுடலாம். ஏன்னா அண்ணமாச்சாரியார்லாம் அவ்வளவு அழகா திருமலை அங்கங்க நுழைஞ்சு நுழைஞ்சு விளையாடுறோம். அப்ப இந்த பாக்கியம் எல்லாம் கிடைச்சிடும் இல்லையா, அதனாலே ஆழ்வார் சொல்றார், காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே. எனக்கு திருமலையில ஒரு அங்கேயே உற்பத்தியாகி அங்கேயே ஓடி அங்கேயே முடியும்படியான ஒரு அருவியாக ஆயிட்டா போ, காணாராய் பாயும் கருத்துடையன் ஆகும். பறவையா இருக்கணும்ன்றா, மீனா இருக்கணும்ன்றா, இல்லைன்னா பகவத் கைங்கரியம் பண்ற கைங்கரிய பறவா இருக்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா செண்பக மரமா நிற்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா தம்பகமாய் நிற்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா திருமலை சிகரமா இருக்கணும்ன்றார், அதுவும் இல்லைன்னா காணாராய் பாயும் ஒரு நிலமை வேணும்ன்றார். எத்தனை வெரைட்டி கேட்கிறார் பாரு, எத்தனை வெரைட்டி அவ்வளவு சொல்றார். அடுத்தது சொல்றார், பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய குறை பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையான வெறியார் தஞ்சோலை திருவேங்கடமலைவில் நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேன். அழகா அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்றார், பிறையேறு சடையான் சந்திரசேகரன் அதான் பிறை ஏறு சடையான், பிறையினா சந்திர பிறைச்சந்திரன், ஏறு சடையான் சந்திரசேகரன் ரொம்ப அழகான வார்த்தை. பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேழி குறைமுடிப்பான் மறையான் தேவாதேவர்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு சுவாமி திருவேங்கடமுடையான். அது திருவேங்கடமுடையான பத்தி சொல்லும்போது ஆழ்வார்கள் எல்லாருமே சிவபெருமான சேர்த்து சேர்த்துதான் சொல்றார். தாழ் சடையும் நீழ்முடியும் உண்மழவும் சக்கரமும் சூழலவும் பொன்னானும் தோன்றுமாள் கூடும் திரண்டருவிவாயும் திருமலை மேந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்றார். திருமலையில சுவாமி சங்கர நாராயண ரூபம் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார். தாழ் சடையும் நீழ்முடியும், ஒரு பக்கம் தாழ் சடையா ஒரு பக்கம் நீழ்முடியும், தாழ் சடையும் நீழ்முடியும் உண்மழும் சக்கரம். இடது பக்கத்தை பார்த்தா சிவபெருமானுடைய உண்மழு இருக்கா, வலது பக்கத்தை பார்த்தா சக்கரம் இருக்கா. தாழ் சடையும் நீழ்முடியும் உண்மழும் சக்கரம் சூழகம் பொன்னானும், இடது பக்கம் பார்த்தா பாம்பு நெடுகிறான் இடுக்குல, வலது பக்கம் பார்த்தா தங்க அரஞ்சான் இருக்கான். தாழ் சடையும் நீழ்முடியும் உண்மழும் சக்கரம் சூழகம் பொன்னானும் தோன்றுமாள் சூடும் இரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. ரெண்டு பேரும் அவாவா அனுபவிச்சு நிக்கிறான். இங்க திருமலையில் அப்படி ஒரு காண்ட்ரா உண்டு, காண்ட்ராவர்சி. அது சிவபெருமான் தான் சொல்ற காண்ட்ராவர்சி உண்டு, அது முருகன் தான் சொல்ற காண்ட்ராவர்சி உண்டு, இல்ல இல்ல பெருமாள் தான் சொல்ற கண்ணி வரைக்கும் ஓடிட்டு முடியவே இல்லை. ரெண்டு உருவும் இரண்டு உருவும் ஒன்றாய் இசை, அதான் பிற ஏது சடையாடும் பிரமனும் எந்திரனும் முறையாய பெருவேடி உரைமுடிப்பான் மறையான வேதமா இருக்கிற சுவாமி, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி, ஏதும் தரணிக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. பெருமாள் ஒரு கையை தனக்காட்டோ ஒரு கையை திருவடி காட்டுவார், மாமேகம் சரணம் பிரச்ச, என் திருவடியை பிடிச்சுக்கோ, சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாவே. பகவான் அப்படி சொல்றார் திருமலையில சுவாமி, அப்படி சரணாகத வத்சலனா நிக்கிற. அதனாலதான் மொட்டை அடிச்சா கூட கிருப பண்றான், மொட்டை அடிச்சா கூட கிருப பண்றான் திருமலையில. அந்த மொட்டை அடிக்கிற முடி என்ன ஸ்டேஜ் தெரியுமா, எத்தனை கோடி கணக்குல போயிட்டு தெரியுமா, அது நம்ம முடி நமக்கே தெரியும். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நம்ம தலையில தான் இருக்கு. வாரத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஷாம்பு போட்டு ஆஹா அப்படின்னு யூஸா இருக்கும். பாம்பே கும்பைக்கு நக்கீரன் சொன்னதெல்லாம் புயின் தானா தெரிஞ்சு போடும். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டாகணும், சத்தியமா இல்லைன்னு பாம்பே காரம் கேரண்டியா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலாம். சிவபெருமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண கிடையாது, இல்ல 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 இல்ல, பெண்களின் கூந்தலுக்கு சத்தியமா மனமே கிடையாது. நாற்றம் நாற்றம் துர்க்கம் தான் கேட்கறது கஷ்டமா இருக்கும்னு உண்மைதான். அந்த தலைமுடியை கொண்டு கொடுக்குறோம் சுவாமி, பிகாஸ் அப்ராமண ஜனங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு பார்க்கணும், ஸ்திரீகள் புருஷா எல்லாருமே எதுக்குடானா, எனக்கு இவ்வளவுதான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, என் பிள்ளைய காப்பாத்திடும், என் வீட்டுக்காரனை காப்பாத்து, பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சுக்க, என் குழந்தைக்கு ஒரு குழந்தைய கொடு, இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா திருப்பதி வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன். திருப்பதியில ஒரு பாக்கியம் என்னன்னா சுவாமியை பார்த்துட்டு கூட மொட்டை அடிச்சுக்கலாம். அது வந்து அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் சுவாமியை பார்க்கணும்லாம் கிடையாது. சுவாமியெல்லாம் பார்த்துட்டு மலையரங்கத்துக்கு முன்னாடி ஜாலியாக மொட்டை அடிச்சுன்னு வந்துருக்கலாம். அப்படி ஒரு ஐதீகம் திருப்பதி உண்டு, ரூல் எப்படிலாம் கிடையாது, மற்ற இடங்கள் மாதிரி கிடையாது. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் சுவாமியை பார்க்கணும்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கா கிளம்பும் போது ஒரு மொட்டையை போட்டு வந்துட்டே இருக்கணும். அப்ப மொட்டை அடிச்சா கூட ஒரு கிருப பண்ணக்கூடிய ஒரு கருணா சாக தலைமுடியில நிச்சயமா வளர்ந்துடும் கேரண்டி இருக்கிறதுனால. நிறைய பேர் வழுக்கையா இருப்பா, ஏற்கனவே பாதி இருக்காது, அது வேற மொட்டை அடிச்சிருந்தா அது என்ன பிரார்த்தனை பண்றது. ஆனால் வேண்டாம், மலையப்ப சுவாமியுடைய காரூயம் அவ்வளவு வசத்தி. அதனால ஆழ்வார் சொல்றார், முறையாய பெருவேண்டி குறைமுடிப்பான் மறையாவான் நெறியா தஞ்சோலை திருவேங்கட மலைமே. அழகான சோலைகள் எல்லாம் நரம்பின திருவேங்கட மலைமே நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவே. நெறியாய் அப்படின்னா ஒரு வழி, ஒரு பாதை, ஒத்தையடி பாதை மாதிரி. இந்த பாம்பையெல்லாம் குறுக்க 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 குண்டு குந்து ஒருவேளை மீண்டு உள்ள யாரும் வரவே மாட்டோம். இப்படி குறுக்க போ, அப்படி குறுக்க போ, சால நுழையணும், அங்கே நுழையணும்பா, அங்கே நுழைஞ்சு நீங்கள் வந்துடுவோம். அந்த மாதிரி திருவேங்கட மலையில நிறைய ஒரு பாதை உண்டு, ஒத்தையடி பாதையெல்லாம் உண்டு. சாத்திராம் சாவாஜி இவரெல்லாம் சுவாமியை பார்த்துட்டு இப்படி காட்டு வழி நடந்து வருவார். இந்த ஒத்தையடி பாதையா இருந்துட்டோம்னா பெரியவா அன்னமாச்சாரியாவா எல்லாம் நடந்து வருவா. சமயத்துல இவா பின்னாடியே துரத்திட்டு பெருமாள் ஓடி வருவா, இப்படி பெருமாளை துரத்திட்டு இவா ஓடுவா. அப்ப அந்த ஒத்தையடி பாதையா இருந்துட்டோம்னா பெருமாள் ஓடி பக்தர்கள் ஓடி அந்த சுகானுபவத்தை அனுபவிக்கலாம். அதனால வெறியா தஞ்சோலை திருவேங்கட மலையில் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய பாவேனே. இந்த திருவேங்கட மலையில ஒரு ஒத்தையடி பாதையா இருந்துட்டா போதுமே, என்ன அனுபவம் பாருங்க. ஒரு வழி, இந்த வழி அப்படியே இருக்கும் இல்லையா, சமையல் ஏதாவது ஊருக்குலாம் போனோம்னா நமக்கு வழி தெரியாது, டக்குன்னு போர்டு வச்சிருக்க மாட்டா, இல்லாட்டி நமக்கு புரியாத பாஷையில போர்டு எழுதி வச்சிருப்பான். அப்ப அங்க இருக்கிற வாழ்க்கை வரும் சமயம் சமயத்துல கிராமத்துல எல்லாம் கோவிலுக்கு போனோம்னா நிறைய பேர் கோவிலுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்ப வழி எங்கன்னா அது நேர போ, ரைட்ல போ, லெப்ட்ல போ, அப்படி ஒத்தையடி பாதை அப்படி போனா அங்கதான் போய் முடியறதுன்னு. அப்ப அந்த ஒத்தையடி பாதை தான் சுவாமி அடையறதுக்கான ஒரு அடையாளம். சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திருமலை கிளம்புறார். ஸ்ரீரங்கத்திலே வரவாடலாம், காஞ்சிபுரம் வந்துட்டு அங்கேருந்துதான் திருமலை போவோம், அப்படிதான் வரணும். அப்ப காஞ்சிபுரம் வந்துட்டு அப்பதான் அந்த வயல் வரப்புலயே நடந்து போயிடும், அப்படி மெயின் ரோட்ல ஹைவேல எல்லாம் போகிற மாதிரி பெரிய வண்டி எல்லாம் இல்லாத காலகட்டம். அப்ப அப்படியே போகும்போது ஒரு இடத்துல வழி தப்பி போயிடு. அப்ப சுவாமி ராமானுஜன் ஒருத்தன் ஏற்றம் இறைச்சிட்டு இருக்கான், வயல்வெளிக்கு ஜலம் இறைச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேப்பா, ஏற்றம் இறைக்கிறவனே திருமலைக்கு போகிற வழி எப்படிடா பாக்குவாங்க அப்படின்ட்டான். அவன் திரும்பி கூட பாருங்க சாமி அப்படின்னு வரப்பினார், அப்படியே வளர வலது கை பக்கமா சோத்து கை பக்கமா அப்படியே போங்க சாமி. அவ்வளவு அப்படி போனா வந்துடும் சாமி, நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. உடனே சுவாமி ராமானுஜர் சாஷ்டாங்கமா உணர்ந்து சேவிக்கிறார். கூட இருக்க சிஷ்யெல்லாம் சேவிச்சுட்டா, எதுக்கு சேவிச்சாலும் தெரியாத வேலை சேவிச்சுட்டா. அப்புறம் கேட்டா எதுக்கு சேவிச்சேன்னா, இல்ல அவன் திருமலைக்கு போகிற வழியை காட்டி கொடுத்துட்டான், மோட்சத்திற்கான வழியை காட்டிட்டான்னு அவனை சேவிச்சான். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமச்சந்திர மூர்த்தி கபந்தனுடைய சரீரத்துக்கு மோட்சம் கொடுத்தா அவனுக்கு தேவ சரீரம் கிடைச்சுடும். அப்ப கபந்தன் சொல்றான், ராமா பொன்ன மாதிரியே ஒருத்த கொண்டாட்டிய தொடர்ச்சியை தேடிட்டு இருக்கான் சுக்ரீவன், அண்ணா கிட்ட இறந்துட்டு புலம்பின்னு கிடக்கிறான். நீ என்ன பண்ணு, அந்த சுக்ரீவனை போய் பார்த்தே வச்சுக்கோயேன், அவன் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு உனக்கு பண்ணுவான். இந்த சுக்ரீவனை பார்க்கறது எப்படி தெரியுமா போனா, இப்படி இந்த பம்பாசரஸ் நதிக்கிற வழியாவே நடந்து போ. இந்த பம்பா நதி வழியா நடந்து போனா வச்சுக்கோயேன், வழியில ஒரு கழனி இருப்பான், சபரின்னு ஒருத்தி உனக்கா பழம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான், அவன் கொடுக்குற பழம் எல்லாம் சாப்பிடு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா வச்சுக்கேன், ஒரு பெரிய மலை, ஒரு ரிஷ்யமூக்க பர்வதம்னு பேர். அந்த மலை மேலதான் அந்த குரங்கு பையன் இருக்கான், நீ போய் பாருன்னு உடனே வழி காட்டுறான். உடனே லக்ஷ்மணனும் ராமனும் அவன் காட்டின வழியை பார்த்துட்டு அந்த வழியில போனா சபரிய மீட் பண்ணா, சுக்ரீவனை மீட் பண்ணா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை மீட் பண்ண, ஆஞ்சநேயர் குருக்கள் வந்து மீட் பண்றா. அப்ப அந்த ஒரு வழியா இருந்துட்டோம்னா இவ்வளவு பாக்கியம் இருக்கு இல்லையா? அது பல பேருக்கு திருமலைக்கு வழி தப்பி போயிடும், மலை மேல ஏறிட்டே சில பேருக்கு வழி தப்பி போயிடும். இப்ப எல்லாம் ஒரு ரூட் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த காலத்துல கிடையாது. அப்பெல்லாம் அழகாக அந்த வழி காட்டுவான். அப்ப ஒரு வழியா இருந்துட்டோம்னா பாகவதாளுக்கு வழிகாட்டின புண்ணியம். ஆரம்பத்தை பாகவதம் எப்படி போகணும், அப்ப இந்த புக்குல பாகவதம் நடந்து போறா வச்சுக்கோங்களேன், அந்த புக்குல சுவாமியோட கோவில் இருக்கு. அப்ப இந்த பக்கம் பாகவதாலோட ஒரு கனெக்ஷன், அந்த பக்கம் சுவாமியோட ஒரு கனெக்ஷன், ஒரு சௌக்கியமா இருக்கும். ஒரு பக்கம் பகவதா, ஒரு பக்கம் பகவான், போதுமே ஜென்ம நன்னா போயிடும். அதனால ஆழ்வா சொல்றா, நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவின். ஒரு ராஸ்தா, இந்த சார் ராஸ்தா 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 ராஸ்தான்ற ஆழ்வா சொல்றார், திருமலையில ஒரு ராஸ்தாவா இருந்துட்டா போகும். ஒத்தையடி பாதையெல்லாம் திருமலை 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 சார் ராஸ்தா, சகஸ்ர கோடி ராஸ்தா உண்டு திருமலைக்கு, நிறைய உண்டு. அதனால இனிமேல் அந்த வழி அந்த சந்து உங்க தெருவுக்கெல்லாம் ஒரு பேர்லாம் வச்சிருக்கல, அதெல்லாம் அந்த மாதிரி. இனிமேல் எந்த தெருவில் நுழைஞ்சு போனாலும் திருமலைக்கு போறேன் திருமலைக்கு போறேன் திருமலைக்கு போறேன் நுழைஞ்சு நுழைஞ்சு போகும்போல சத்தியமா ஒரு நாள் திருமலைக்கு கொண்டு விட்டுரும் வழி. அதனால ஆழ்வா சொல்றா, பாகவதர்களை பகவானிடத்திலே அழைத்துக் கொண்டு போகும்படியான ஒரு வழியாக நான் மாறிவிட்டால் எனக்கு அதுவே பாக்கியம். பறவையால் ஜென்மா வேணுன்றார், மீனா ஒரு ஜென்மா வேணுன்றார், பகவான் பக்கத்துல நின்று கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஜென்மா வேணுன்றார், செண்பகமா நிற்கும் செண்பக மரமா நிற்கும்படியான ஒரு ஜென்மா வேணுன்றார், பட்டு போன மரமா இருந்தாலும் திருவேங்கட மலையில இருக்கணும்னு சொல்றார். அடுத்தது சிகரமா இருக்கணும்ன்றார். அடுத்தது ஒரு நதியா இருக்கணும்ன்றார். அடுத்தது ஒத்தையடி பாதையா எட்டு சொல்லியிருக்க. இன்னும் மூணு பாத்திரம் தான் இருக்கு, அதுல இன்னும் ரெண்டு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் பதினோராவது பாத்திரத்தை பலஸ்ருதி சொன்னார். இப்ப இப்படி எல்லாம் கூட பக்தி பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாம் இருந்து நான் பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா, அப்ப மனுஷனா இருக்கும் பொழுது குலசேகராகவே எவ்வளவு பக்தி பண்ணிருப்பாரு, பக்தி பண்ணணும். ரொம்ப ஈஸியான வழி பக்தி, சுலபம். ஜாயஸ்வ நாராயண் மாபிர் மந்த மனோ விசித்திய பகுதை. ரொம்ப அழகா குலசேகராக பெருமாள் திருமணம் ஏ மனசே கண்டதே நினைச்சு மனசை போட்டு அழைச்சிக்காத. இப்ப சாம சுவாமிய நினைய, பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண் பகவான நினை, அவர் எல்லாம் பார்த்துப்பா, நீ சௌக்கியமா இருக்கலாம், நீ பாட்டுக்கு விதவிதமா பக்தி பண்றத அனுபவீன்னு சொல்ல. அதனால ஆனந்தமா மனசுல போட்டு பாரத்தை ஏசிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நினைச்சிருந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விஷயமா அப்படி நினைச்சிருந்து காலத்தை ஓட்டிட்டு கடல சுவாமி நன்னாவே வச்சிருக்கார், நன்னாவே வச்சிருந்தார், நன்னாவே வச்சிருப்பார். அதனால தைரியமா நிம்மதியா நாமஜம் பண்ணி நன்னா இருந்தோம். நாளைக்கு மீதி கடைசி மூணு பாசுரம் முடிச்சுடுவோம். தைரியமா கவலையே வேண்டாம், கேரண்டியா முடிச்சுடுவோம். நாளையோட இந்த இடத்துல இப்போதைக்கு சத்தங்கம் பூர்த்தி ஆகிறது. திங்கக்கிழமை அடியே கிளம்பின்றிருக்கேன், திரும்பவும் ஜனவரியில வருவேன். அப்ப வேறதான ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ராதே கிருஷ்ணன். இதே இட சமயத்துக்கு ராகவேந்திரன் சிவபங்கம். ராதே.